शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्ननं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुविष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां नदिये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் மேலேவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பெறப்பற்றி. இன்னைக்கு ஸ்கந்த புராணத்துல, ஸ்கந்த புராணம் முருகனுடைய அவதாரம் இன்னைக்குதான் சொல்ல போறோம். இன்னைக்கு அந்த வைரஸ் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல ஸ்ட்ரீம் பண்றோம், இங்க கேதரிங் இருக்கக்கூடாதுங்கிறதுனால. இந்த வைரஸ் அப்படிங்கிற ப்ராப்ளத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு. என்னன்னா, நம்ம மூதாதையர்கள்லாம் சொன்னதெல்லாம் நம்ம வந்து இது வரைக்கும் சூப்பர்ஸ்டிஷன், இது வரைக்கும் அதெல்லாம் நம்ம எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம் இல்லையா. இப்ப ஒன்னொன்னா அவாவா செய்ய ஆரம்பிக்கிறா, எங்கேயாவது நம்ம கிட்ட தொத்திட்டு போறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அவாவா செய்ய ஆரம்பிக்கிறா. ஒரு டிசிப்ளின்டு வே ஆஃப் லைஃப், ஒரு வே ஆஃப் லைஃப், இப்படிதான் காலம்பர்லேருந்து ராத்திரி வரை வாழணும்னு நம்ம முதாதையர்லாம் சொல்லி பெரியவாள்லாம் ரிஷிகள்லாம் ஏற்படுத்தின ஒரு நம்மளுடைய ஒரு சம்பிரதாயம், நம்மளுடைய கல்ச்சர் வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு 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 அரக்கத்தனமான ஒரு ஒரு டிசீஸ் இல்ல ஏதோ ஒரு அரக்கன், நம்ம புராணங்கள்ல சொல்ற மாதிரி ஒரு அரக்கன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி வரும்போதுதான் இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின நம்ம வாழணுங்கிறது நமக்கு தெரியுது. அதனால அதையும் ஒரு பாசிட்டிவா எடுத்துப்போம். எனவே அந்த இது யாரையும் தாக்க கூடாது, அதுக்கும் ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும். அதாவது மருந்து ஒரு ஒரு புராணத்துல ஒரு இது சொல்லுவா என்னன்னா, அதாவது ஒரு அசுரர், ஒரு அசுரன் இருந்தானா, அவனை வந்து யாருமே அழிக்க முடியாம இருந்தானா, அவன் இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தாலையும் அழிக்க முடியாத அளவுக்கு அசுரன் இருந்தானா, வெறுகி போறானா, அந்த மாதிரி இருந்தானா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆயுதத்தை எடுத்து அழிக்க முடியாத அசுரனை பகவான் வந்து என்ன பண்றதுனே தெரியாத பகவானை போய் வேண்டினானா. உன்னே பகவான் பிரார்த்தனை பண்ணும்போது பகவான் சொன்னாரா, ஏண்டா இந்த அசுரனை அழிக்கணும்னா கடல்ல வருது இல்லையா ஒரு நொரை, அந்த நொரைப்பட்டா செட்டு போயிடுவான் அப்படின்னாரா. இந்த நொறப்பட்டா சித்தப்பட வஜ்ராயுதத்தாலையும் அழிக்க முடியாது அப்படின்னா, ஆமா அப்படின்னா, நம்ம பலாபலத்தால அதனால எதுவுமே செய்ய முடியாது. நம்ம பலாபலம் நம்மளுடைய இது எல்லாம் இறைவன் இடத்துல நம்ம சொல்லிட்டோம்னா அந்த டிவைன் ஃபோர்ஸ் தான் நம்ம இதெல்லாம் இதுல இருந்து காப்பாத்தி எல்லாரையும் நல்லபடியா ஆக்கணும். அந்த பிரார்த்தனையை முன்னாடி வச்சுப்போம், அவ எல்லாம் நல்லபடியா ஆகணும், எல்லாருக்கும் இந்த எந்த வியாதியும் வராம நல்லபடியா பாதுகாக்கணும் நம்மள அப்படிங்கிற இறைவனுடைய பிரார்த்தனையை முதல்ல வச்சுப்போம். நம்ம வச்சுட்டு இப்ப இந்த ஸ்கந்த புராணத்தை ஆரம்பிப்போம். இந்த ஸ்கந்த புராணத்துல இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்கிறது வந்து மாகேஸ்வர கண்டம். மாகேஸ்வர கண்டம்னா நம்ம கார்த்திகேயனுடைய அவதாரம் பற்றி தான் ஆரம்பிக்க போறோம். நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது தட்ச யக்கியம் பார்த்தோம். அங்க தாட்சாயணியோ எப்படி வந்து பரமேஸ்வரனை போய் அடைஞ்சா, எப்படி அவ வந்து சிவத்தீட்டு ஆகி தட்சிணை சம்ஹாரம் பண்ணி தட்சிணை வந்து தட்சிணை தாட்சாயணியை வந்து பரமேஸ்வரனை அடைஞ்சதும், அதுக்கு அடுத்தது பார்வதியா பிறந்து பரமேஸ்வரனை அடைஞ்சதும், அது எல்லாத்தையும் வரிசையா நம்ம ஸ்கந்த புராணத்துல நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா இதுதான் மெத்தட், காளிதாசனே வந்து எப்படிதான் அந்த தட்ச யக்கியத்துல இருந்தா சொல்லின்னு வந்துருந்திருந்திருக்கான். குமார சம்பவம்னு அவன் பேர் வச்சானே தவிர காளிதாசன் வந்து அதுலேருந்து ஆரம்பிச்சேன். ஏன்னா ஒரு ஒரு நம்ம ஒரு பெரிய திரு அவதாரம் ஆக ஆரம்பிக்க போறது அப்படின்னா அவளுடைய அம்மா அப்பாவை பத்தி நம்ம பெருமையா சொல்லுவோம். இப்ப பெரியவாள்னா பெரியவாளுடைய அம்மா அப்பாவை பத்தி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த குலம் அந்த கோத்திரம் அவ எப்பேற்பட்ட இதுல இருந்து வந்தவா எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. அதுபடி பார்த்தேன்னா அந்த முருகனுடைய அவதாரத்தை எடுத்தோம்னா பரமேஸ்வரன், பரமேஸ்வரனை பத்தி பார்த்தோம் இல்லையா, எப்பேற்பட்ட பரமேஸ்வரன். அவனை வந்து நம்ம வந்து நம்ம நம்ம லோகத்துல எப்படி இருக்காளோ ஒரு மனுஷியால் இருக்காளோ அவளை மாதிரி நம்ம பார்க்க முடியாது. அவளை பரமேஸ்வரனை அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது இல்லையா. அப்பேற்பட்ட பரமேஸ்வரன், திருலோசனன், மூணு கண்ணுடையவன், அந்த மூணு கண்ணுடையவன் அப்படி இப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒரு காலமாடுதான் அவனுக்கு வாகனமா இருந்தது, இப்படி எல்லாம் பார்த்தோம் அந்த மாதிரிலாம். அப்படி அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் அப்படின்னு இருக்கும்பொழுது ஆனா அவருடைய அருள், அவருடைய எப்பேற்பட்ட பரமேஸ்வரன் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது பராசக்தியை பத்தி பார்த்தோம். பராசக்தி வந்து எப்பேற்பட்டவர், அந்த சக்தியோட பாவம் என்ன, அந்த பராசக்தியோட கூடி பரமேஸ்வரனை அடைஞ்சா அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. அது எல்லாம் பக்தி மூலியமா தான் பகவான அடைஞ்சா சக்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த பக்தி உலகத்துல வந்து இந்த பக்திங்கிறது கலிகாலத்துல ரொம்ப வேண்டியிருக்கு. பக்தியத்தான் பக்தின்னு ஒரு தனி கழுத்து கிடையாது. பக்தி பக்தி பண்றவா அப்படின்னு பக்தி அப்படின்னு ஒரு தனியா சொல்லல பகவான். கீதையில கூட பகவான் வந்து பக்தியை தனியா சொல்லல. ஆனா அந்த பக்தி இல்லாம போச்சுன்னா, பக்திங்கிறது என்ன, நம்மளோட இமோஷன்ஸ் மாதிரிதான், அதை டிவைனா வைக்கிறோம் நம்ம, அப்ப உள்ளுக்குள்ள நமக்கு ஒரு பீஸ் கிடைக்கிறது, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறது நமக்கு இல்லையா. அந்த பகவான் நேர வர நேர பரமாத்மாவா எங்கும் வியாபிச்சிருக்கிற கூடிய பரமாத்மா ஒரு சரீரத்தை எடுத்துட்டு நமக்கு நேரம் வந்து நிக்கிற. பக்தி வந்து என்ன இருக்குன்னா, நம்மளுடைய மதத்தின் படி ஒரு தென்னமரம் போல இல்லை. தென்னமரம் என்ன பண்ணுவோம், நீட்டமா இருக்கும், ஒரு நிழல் கொடுக்காது, எதுக்கும் நிழல் கொடுக்காது, நீட்டமா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா பக்தி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அந்த பக்தி பிரயோஜனப்படாது. சோ பக்தி ஒரு ஆலமரம் மாதிரி இருக்கணும், விழுதுகளா இருக்கு. அப்ப ஏன்னா நமக்கு வந்து இந்த லோகத்துல இருக்கிறதுனால பின்ன ருச்சியா இருக்கும் நம்ம இல்லையா. எத்தனையோ டேஸ்ட் இருக்கு. கண்களை ஒண்ணுத்தை பார்த்துருந்தா ஐ போர் அடிக்கிறது, இன்னொருத்த பாப்பமான்னு தோன்றது. காதை ஒண்ணு கேட்டு இருந்தா இன்னொருத்தொன்னு கேட்கலாமான்னு கேட்கறது. இந்த வாசனைக்கு அப்புறம் இதை விட இது நல்ல வாசனையா இருக்கேன்னு 100 cents வாங்கி போட்டுக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது புலன்கள் அப்படி வேலை செய்யும் பொழுது பக்தி மாத்திரம் இதுதான் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாக்க அந்த கடவுளை நம்மளால வந்து அதனாலதான் வெவ்வேறு விதமா, அதாவது மேஜரா, ஆனா நம்மளுடைய இதுல மதத்துல மேஜரா என்னன்னா வைஷ்ணவம் சைவம் வைஷ்ணவம்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கு. பிரியல அது ஒண்ணுதான், அது ரெண்டா பார்த்திருக்கா அவ்வளவுதான். சைவம்னா என்ன, சைவம்னா பரமேஸ்வரனை குறிச்சு அவ பரமேஸ்வரன் பக்தியா இருக்கிறவாள நம்ம சைவம்னு சொல்றோம். மகாவிஷ்ணுவ இந்த ஸ்ரீமன் நாராயணனை குறிச்சு இருக்கிற பக்தியா இருக்கிறவாள என்ன சொல்றோம், வைஷ்ணவம் வைஷ்ணவம் அவள்லாம் வைஷ்ணவைட்ஸ் சைவைட்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். அதுக்குள்ள பிரிவுகள் இருக்கு. அதுக்குள்ள எப்படின்னா, இப்ப சைவத்துக்குள்ள இருக்கேன்னா சைவத்துக்குள்ள அம்பாளியே குறிச்சு தபஸ் பண்ணினார். அம்பாளியே குறிச்சு இருந்தவர் அபிராமி பட்டர் பாஸ்கர் ராயர் வரலாம் எடுத்தோம்னா அவ அம்பாளியே நோக்கி தபஸ் பண்ணி அம்பாளியே குறிச்சு இருந்திருக்கா இல்லையா. இது அதுலேருந்து வந்தது, அதுலேருந்து வந்த பிரிவு. அப்ப முருகன், முருகன்னா அருணகிரிநாதர். இப்ப முருகனை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம் இல்லையா. முருகனை பத்தி சொன்னோம்னாக்க நக்கீரர் இருந்திருக்கார், சங்க காலத்துல இருந்திருக்கார் நக்கீரர். சங்க காலத்து திரு இதெல்லாம் பண்ணி பாடி முருகனை பத்தி இப்ப இருந்து சங்க காலத்துல இயல் இசை நாடகம்னு 3 சொல்றா இல்லையா. சங்ககால இலக்கியத்திலேருந்தே முருகன் இருக்க, சங்க காலத்திலேருந்தே முருகன் இருந்துட்டு இருக்க, சங்ககால இலக்கியத்துல இருக்கார் அவர். அப்ப அருணகிரிநாதர் நமக்கு இப்ப பாடி இருக்கு. இப்ப இப்ப வர இதுல பார்த்தேன்னா திருப்புகள், திருப்புகள் பார்த்தா திருப்புகள் இப்படி எப்போ இப்ப எவ்வளவோ நம்ம கத்துக்கிறோம் பாட்டெல்லாம் கத்துக்கிறோமே, நம்ம அதுல திருப்புகளும் கத்துக்கணும். திருப்புகள் முருகப்பெருமானை பத்தி அப்படி எழுதியிருக்கேன், அவ்வளவு அழகா எழுதியிருக்கிற திருப்புகளை நாம கத்துக்கணும். ஒன்னொன்னா கத்துண்டு இந்த திருப்புகளை பாடணும்னு ட்ரை பண்ணணும். இப்படி ஆனா இவாள் எல்லாம் இப்படி பிரிச்சு பார்க்க கூடாது. அருணகிரிநாதருங்கிறவர் முருகப்பெருமான தான் குறிச்சிருக்க, அவரை தான் பக்தி பண்ணிருக்க, அபிராமி பட்டர் அம்பாளை தான் குறிச்சு பாடியிருக்கார் அப்படின்னு நம்ம இல்லாம பார்த்தோம்னா அவ மொத்தமா ஒரு சைவை குரு, அவ எல்லாம சேர்ந்தா ஒரு சைவத்தை இருக்க. வைஷ்ணவம்னா அதே மாதிரிதான், வைஷ்ணவத்துல ஸ்ரீமன் நாராயணரை பத்தி பிரத்யேகமா நாராயணரை பக்தி பண்றவாளும் இருக்கா. அதை தவிர்த்து ராமன் கிருஷ்ணன், ராமரை பத்தி துளசிதாசர் இருக்கார், கபீர் தாஸ் இருக்காருன்னா அவர்லாம் ராமனை பத்தியே இருந்திருக்கார், அதுக்காக அவர் ராமர் தான் அப்படின்னு ராமரை வச்சுட்டு இருக்கா. அது மாதிரி கிருஷ்ண பக்தி அப்படின்னாக்க அவா தனியா அந்த கிருஷ்ணர் அவா குரூப்ல பாத்தீங்கன்னாக்க கிருஷ்ண சைத்தன்யர் இருக்கார், வல்லபாச்சாரியார் இருக்கார், அவா எல்லாம் கிருஷ்ணரை பத்தி பக்தி. ஆனா மொத்தமா சேர்த்தா அவ வைஷ்ணவேச்சனா இவ ஏன் பக்தி அப்படின்னு எடுத்துன்னு வந்தா அப்படின்னா, முன்னாடி இருக்கிற யோக சாஸ்திரம் இருக்கு, யோகங்கள்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, யோக சாஸ்திரம் இருக்கு, உபனிஷத்துல கூடக்கூடிய எத்தனையோ முறைகள் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ஷர முறைன்னு சொல்றா, ஜோதி உபாசனை அக்ஷர உபாசனை இதெல்லாம் யார் இப்பெல்லாம் அது அது போயிடுது, அது மாதிரி யாரும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பக்திங்கிறது என்னன்னா தியானம் முக்கியம். தியானம் முக்கியம்னா என்ன, தியானத்துல ருச்சியோட இருக்கிற தியானம் முக்கியம். போன வாட்டியே நாம சொன்னோம், போன வாட்டியே நம்ம என்ன பார்த்தோம், வெறும்மா வரட்டா ராமராமா எழுதுறேன் அப்படின்னா அதுல ஒரு அட்ராக்ஷன் வரணும் இல்லையா, அதுல ஒரு ருச்சி வரணும். ராமனை பாக்குறோம்னா ஆஹா ராமனை நேர பாக்குற மாதிரியான ஒரு ருச்சி வரணும், அதுக்குதான் பக்தின்னு பேர். அதனால வெறுமை இப்ப என்ன பண்றோம், உபனிஷத்து வாயிலா இருக்கிற இப்ப யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாரம் எல்லாம் சொல்றோம் இல்லையோ, இப்ப இந்த யம நியம ஆசனம் பண்ணு, நீ பண்ணு, பிரயத்தனம் பண்ணு 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 பண்ணுன்னு தான் விடுறவர். ஏன்னா நம்ம முதல்ல அந்த அந்த உபாசனைகளை நம்ம கடைப்பிடிச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அதோட பக்தியும் சேரணும். பக்தி எதனால சேரணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல பார்த்தேன்னா நம்ம பக்தி பண்றதுக்கு அடிப்படையா அவ சுவாமி பகவான் என்ன சொல்றாரு தெரியுமையோ, பகவான் என்னன்னா அபயதீட்சிதர் சொல்றாரு, சின்ன ஒரு அதாவது பக்தி பண்ணணும், பெருசா என்னவோ யோசிக்க வேண்டாம், சின்ன சுவாமிய வேண்டிக்கணும், சுவாமிய கிட்ட பூஜை பண்றதுக்கு எனக்கு பெருசா கொண்டு வர வேண்டாம், எனக்கு மல்லிப்பூ ஜாதி பூ அந்த பூவை கொண்டு வந்தாதான் இந்த பக்தியில சேர முடியும் அப்படின்னு இல்ல. அர்க்கத்ரோணன அந்த சின்ன தும்பப்பூ இருக்கும் இல்லையா, அதை சொல்றவர் சின்ன என்ன கிடைக்கிறதோப்பா என்ன இதுவரை மாத்திரம் பகவத்கீதையில என்ன பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் ஏதோ ஒரு பத்திரத்தை எடுத்து என் மேல போடு, பக்தி பண்ண ஆரம்பி முதல்ல. இல்ல இல்ல எங்க ஆத்துல இன்னும் இது இல்ல, அப்பதான் பண்ண கொடுத்துருக்கோம் சுவாமி எல்லாம் பண்ண கொடுத்துருக்கோம், அதெல்லாம் வந்த உடனே பக்தி பண்றேன் அப்படின்னாக்க அது சரியில்லை. ஏதோ ஒண்ணு அப்ப சொல்றலாம், அவரை வந்து சொல்றேன் ஒரு பிடி குழவின்னு முன்னாடி இருந்துதான் குழவிலேயே உடஞ்சி போனது, அதை வச்சுக்கோ அபிஷேகம் பண்ணு, அதான் மகாலிங்கம்னு அபிஷேகம் பண்ண, அது பண்ணேன்னா அதுவே பக்தி. அதை சிவன் அதை ஏத்துக்கிறேன், பரமேஸ்வரன் அதை ஏத்துக்கிறேன், அந்த பக்தியை ஏத்துக்கிறேன், நான் இனிமேதான் பண்ண போனா அரூப உபாசனைன்னு இருக்கு இல்லையா, அந்த அரூபத்திலிருந்துதான் ரூபங்கள் வருது. எந்த ஒரு கோவில் எடுத்துக்கோங்க, உள்ளுக்குள்ள நம்ம அபிஷேகம் பண்றோம் அப்படின்னாக்க அபிஷேகம் சிவன் இருக்க சிவன் இருக்காருன்னா முதல்ல மெயினா இருக்கிறவர் என்ன மெயின் மகாலிங்கம் இருக்கு சிவலிங்கம். இப்ப கோவில் கட்டி நம்ம எத்தனையோ அழகழகா கோவில் கட்டியிருக்கா இல்லையா, எவ்வளவோ அழகழகா சித்திரங்கள் வரைஞ்சிருக்கா, தூண்ல எல்லாம் சித்திரம் வரைஞ்சு பாத்திருக்கேன் இல்லையா. அப்படி தூண்ல இருக்கிறவர்களுக்கு மெயினா இருக்கிறதுக்கு எதுக்கு இப்படி பிடிச்ச மாதிரி ஒரு லிங்கத்தை கொண்டு வந்து அங்க வைக்கணும், அங்க அழகா ஒண்ணு வைக்க கூடாதா, அவளுக்கு தெரியாதா அத, ஏன்னா அரூபம் தான் அரூப உபாசனை தான் அங்க முக்கியம், அதுக்குதான் அபிஷேகம், மகாலிங்கத்துக்கு தான் அபிஷேகம், உள்ள இருக்கிறதுக்கு தான். அப்புறம் அப்படி சுத்தி வரோம் அதுல இருந்து, அந்த முதல்ல அரூபத்திலிருந்து வந்தது என்ன மும்மூர்த்திகள், மும்மூர்த்திகள் சிவபெருமானுடைய கோயில்ல போனேன்னா சிவன் கோயில்ல போனா என்ன இருக்கும், இந்த பக்கம் தெற்கு வாசல்ல தட்சிணாமூர்த்தி இருக்கார் குரு, தட்சிணாமூர்த்திங்கிறது சிவனுடைய அவதாரம் சிவன், பின்னாடி பக்கம் பார்த்தா விஷ்ணு, விஷ்ணுவோடையது இருக்கும், இந்த இடத்துல அந்த கோமுகம் இங்க தண்ணி தார கொட்டுறது இல்லையா அந்த இடத்துல பார்த்தா பிரம்மா, இது சிவபெருமான சுத்தி சிவன் கோயில்ல கோயில சுத்தி பிராகாரத்துல, வெளி பிராகாரத்துல பார்த்தா அதுல இருந்து அனந்த மூர்த்திகள், வெளி பிராகாரத்தை பார்த்தா கார்த்திகேயர் முருகர் இருக்க பிள்ளையார் இருக்க இப்படி அனந்த மூர்த்தி வெளியில இருக்கும். சோ இதுதான் இதுதான் முதல்ல அதுக்குதான் அபிஷேகம், அபிஷேகம் விஷ்ணு கோயில் அபிஷேகம் இல்லைங்கிற அளவு இருக்கு, விஷ்ணு கோயில டெய்லி இந்த சாலை கிராமத்துக்கு சால கிராமத்துக்கு தான் அபிஷேகம், அதுக்கு அந்த அந்த அந்தந்த விசேஷத்துல அந்தந்த இதுக்கு அபிஷேகம் பண்ணுவான், அந்தந்த விசேஷம் இருந்ததுன்னா பாக்கி இருக்கிற மூர்த்திகளை அபிஷேகம் பண்ணி அதெல்லாம் ஆகமம் அதெல்லாம் வரவேற்பு கொடுத்து ஊர்வலம் விட்டு எல்லாம் பண்ற அளவையோ அதெல்லாம் ஆகமம். இது முதல்ல மூலவர்கள் முதல்ல அரூபத்திலேருந்து தான் வருதுங்கிறதான் கணக்கு. அதனால நாம ஒரு சின்ன இதை ஆரம்பிச்சு பக்தி ஸ்ரத்தையா பண்ணோமானா, ஏன்னா இந்த மாதிரி தியானம் உபாசனை இப்ப யமம் நியமம் ஆசனம் அப்படியெல்லாம் போறோம்னு வச்சுக்கோயே, அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் மொத்தம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அதுக்கும் மேல ஒண்ணு சொல்ற, எல்லாம் பண்ணி கடைசி காலத்துல, கடைசி காலத்துல அவர் என்ன சொல்ற பகவான் என்ன சொல்ற, கடைசி காலத்துல என்னுடைய நினைப்பு நினைப்பு என்ன நினைப்பு என்ன நினைப்புன்னு சொல்லல, அவர் என்ன நினைக்கிறையோ அதுவாக ஆவாயின்னு சொல்லிவிடு. கடைசி காலத்துல அவருடைய நினைப்பு வருமா, அவன் பிராணனை எழுத்துட்டு இருக்கும் போது மூச்சு அடங்கக்கூடிய நிலைமையில ஆசனம் போட வருமா, பிராணாயாமம் பண்ண வருமா, வராது அவனுக்கு, ஏன்னா அப்பதான் கபம் கட்டிக்கும் தலை சுத்தும் என்னென்னவோ எண்ணங்கள் தோணும், எங்க இருக்கோன்னு தெரியாது, எத்தனை எண்ணங்களோ எத்தனை கைகால்லாம் இழுத்து போய் விழுந்து கிடப்போம் கடைசி காலத்துல. அப்ப அந்த டயத்துல இத்தனையும் பண்ண முடியாது, பண்ணின பீஷ்மர் பண்ணின, அது ஏதோ கோடியில ஒரு கோடியில ஒருத்தர் பீஷ்மர் அவர் பண்ணின, கடைசி காலத்துல அவருக்கு அந்த ஆசனம் பிராணாயாமம் பண்ணுவார், நம்ம பண்ண முடியுமா நம்ம மாதிரி ஆசனம் பண்ணுவோம், அப்ப என்ன எல்லாம் ஃபெயிலியர். ஏன்னா யோகேஸ்வரால் கூட இப்ப நல்லா படிக்கிறான் குழந்தை, தெரியும் எனக்கு எல்லா சப்ஜெக்டும் அப்படின்னா பரீட்சை எழுதணுமே, பரீட்சை எழுதினாதான் மார்க்கு, எனக்கு எல்லாம் தெரியும்னா பரீட்சை எழுதலையே அப்படின்னா என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு எவ்வளவு டிஜெக்ஷன், ஐயோ பரீட்சைக்கு போக முடியல உடம்பு வந்துருத்து ஏதோ வந்துருத்து பரீட்சைக்கு போக முடியலன்னா எத்தனை அந்த யோகியை அந்த யோகீஸ்வராளுக்கும் அந்த டிஜெக்ஷன் இருக்குமா, ஆஹாஹா இப்படி போயிடுதே அப்படின்னு இருக்குமா. அப்ப ஆனா இந்த மாதிரி பண்ணி பகவான் என்னதான் சொல்றது, இவ்வளவு பண்ணி பிரயத்தனம் முயற்சி எடுத்தாலும் எத்தனை முயற்சி எடுத்தாலும் முயற்சி பண்ணுன்னு தான் சொல்லுவேன், ஆனா நான் இந்த ஜென்மம் அநேக ஜென்ம சம்சித்தின்னு எவ்வளவோ ஜென்மம் எடுத்தா தான் சொல்லிட்டேன், கேரண்டி கிடையாதுன்ற, இந்த ஜென்மாலேயே உடனே கிடைச்சுமா நாலு இது போட்டுட்டேன் அச்சதை போட்டுட்டேன் முடிஞ்சுட்டு இருக்கு நேரம் வரலையே தரிசனம் இன்னும் கொடுக்கலையே அப்படின்னா உடனே வந்துருவார் அவர், எப்பேற்பட்டவர் அவர் இல்லையா, அவரை இழுக்கணும்னா அவருடைய கிருபை வேணும், அவருடைய கிருபை இருந்தால்தான் அப்பேற்பட்ட யோக, அதாவது அதை ரெண்டுத்தையும் சேர்த்து இணைக்கிறான். இப்பேற்பட்டவன் படுத்துட்டு இருக்கான், ஆஹாஹா என்னால பண்ண முடியலையே, ஒன்னும் பண்ண முடியலையே, அந்திம ஸ்மரணம்னு சொல்றாள், அந்த அந்திம காலத்துல என்னால ஒன்னும் பண்ண முடியலையே, நான் இப்ப எழுந்த என்னால இது பண்ண முடியலையேங்கிறான் காலம். அப்ப எல்லா பந்துக்களும் பார்த்தேன்னா எல்லா அந்த 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 பந்துக்கள் எல்லாம் வரமாட்டான் கிட்டக்க, ஏன்னா அதை கிளம்பி போறான்னு அவளுக்கு தெரியும். அவ பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பா, எப்படாப்பா போறான்ட்டு. சில பேர் போறாளேன்னு அழுவா, வேணா சிம்பத்தி பண்ணுவா, அதுதான் ஒண்ணும் பணவாளே தவிர. அப்ப ஆத்ம பந்துவா யாரு இருக்கான்? அந்த பரமேஸ்வரன் விஸ்வநாதன் சொல்றாளோ இல்லையா, காசி விஸ்வநாதர் வந்து காதுல வந்து கர்ண மந்திரம் சொல்றான், தாரக மந்திரம்னு பேரு. கர்ண மந்திரம் கடைசி காலத்துல அந்த தாரக மந்திரத்தை போய் காசியில போய் உயிரை விட்டாதான் தாரக மந்திரம் சொல்லுவார்னு இல்ல, பக்திமான்களுக்கு அங்கேயே தாரக மந்திரம் சொல்லுவார். அங்கேயே விஸ்வநாதர் வர தெரியாதா என்ன, காசியில இருந்து அவருக்கு வர தெரியாதா, எங்கேயும் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறவர் அவர். அதனால எல்லா இடத்துக்கும் வந்து அவர் தாரக மந்திரத்தை உபதே, அந்த தாரக மந்திரம் இருக்கு இல்லையா, அப்பேற்பட்ட தாரக மந்திரத்தை தான் முருகப்பெருமான் தந்தைக்கு உபதேசம் பண்றேன். உபதேசம்னா நம்ம என்ன நினைக்கிறதுன்னா, என்னவோ அவருக்கு ஒண்ணும் தெரியாது, இவர் தான் உபதேசம் பண்ணி அவர் கேட்டுக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு அர்த்தம் அந்த மாதிரி கிடையாது. சிவபெருமான் வந்து உபதேசம், பகவான் வந்து முருகன் வந்து உபதேசம் பண்றாருன்னா, இப்ப பெரிய ஆள் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன் வர ராமானுஜன் இருக்காரு, அவர் குழந்தை கேட்கறது, உங்களுக்கு டூ டேபிள் தெரியுமா அப்படின்னு ராமானுஜத்துக்கு கிட்ட கேட்டதுனாக்க, ராமானுஜன் என்ன சொல்லுவார், சின்ன தெரியாதேப்பா எங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னா, அதுக்காக உடனே உண்மையா அவருக்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்சத சொல்றியா. அப்பேற்பட்ட இந்த முருகனுடைய அவதாரத்தை இன்னைக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லுவோம்ட்டுதான். முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் வித்தியாசம் கிடையாது, சிவபெருமான் தான் முருகன், முருகன் தான் சிவபெருமான். அதை இந்த ஸ்காந்தத்திலேயே சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்காந்த புராணத்துல வந்து இப்ப வந்து நம்ம போன தடவை என்ன பண்ணோம், பார்வதி கல்யாணம் வரையும் பார்த்தோம். பார்வதி பரமேஸ்வரனை திருமணம் பண்ணிட்டா, கல்யாணம் பண்ணிட்டா. இத்தனை நேரம் வரைக்கும் பார்வதி வந்து அங்கதான் இருந்தா, கைலாயத்துலதான் இருந்திருக்கா. ஆனால் ஒரு பக்தையாய் பரமேஸ்வரன் கைலாசபதியாய், அதாவது கடவுளா, அவர் கடவுளா இவ பக்தையா இருந்திருக்கா. இன்னைக்கு தம்பதிகளா இருக்கா, ரெண்டு பேரும் கௌரி சங்கரனா இருக்கா, அதாவது ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கா. பார்வதி பரமேஸ்வராளுங்கிறவா பெரியதே கிடையாது, அது ஒரு நம்பர்ல லீலை, போன வாட்டியே நம்ம பார்த்தோம், அது ஒரு லீலை. லீலையாக இவ வந்து இப்ப வந்து அப்படியே சுத்தின்னு இருக்காளா, அந்த கைலாசத்தை சுத்தி காமிக்கிற பரமேஸ்வரன் வந்து, ஏன்னா பார்வதி தேவிய கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரோ இல்லையோ, தன்னுடைய இடத்த சுத்தி காமிக்க மாட்டாரா, எப்பேற்பட்ட இடம் அது கைலாசம் இல்லையா, ரத்ன சானுன்னு சொல்லியிருக்க. ரத்னங்கள் எல்லாம், முத்துக்கள் எல்லாம் எப்படி கடல்ல தோன்றதோ அப்படி ரத்னங்கள், கோமேதகம் மரகதம் மாணிக்கம் எல்லாம் சொல்றமோ இல்லையோ, வைரம் வைடூரியம் எல்லாம் அத்தனை ரத்னமும் இருக்கு. வெள்ளி மலை வேற அப்படி அப்படியே உதய சூரியன் வரும்பொழுது அப்படியே மின்னருது வெள்ளி மலை, அந்த மலையில போய் அப்படி ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கலாம் பார்வதி தேவி வந்து சிவபெருமான் அழிச்சின் போற அழிச்சின் போனா, அங்க பத்தியா அங்க எப்படி இருக்கு பாரு, அது எப்படியே பச்சை கலர்ல மரகதம் அப்படியே தெரியுது பாரு, சூரியன் பட்டு எப்படி இருக்கு பாரு அப்படின்னு அப்பேற்பட்ட கைலாசத்தை வர்ணிக்கிறான் ஸ்காந்த புராணத்துல வந்து. மயில் அப்படியே மயூரம் டான்ஸ் ஆடுறது அங்கங்க, என்ன அங்க அன்னப்பட்சி வந்து அப்படியே போறது. அன்னப்பட்சிங்கிறது அந்த ஜலத்தையும் இதையும் பிரிச்சு சாப்பிடக்கூடிய பட்சி அது, அன்னப்பட்சி. சகோர பட்சின்னு ஒண்ணு இருக்கான், பூமி ஸ்பரிசமே படாத ஒரு பட்சி அங்க இருக்கான் மானசரோவர்ல. கைலாஷ்ல, கைலாஷ்னு சொல்றாள் இப்ப கைலாஷ் போறமே, அந்த மாதிரி அந்த கைலாஷ்ல எல்லா இடத்துலயும் போய் சுத்தி பாக்குற, அப்படி அவ்வளவு அழகா இருக்கு. அத்தனை அழகான ஒரு கைலாசத்தை விவரிக்கிறா, அத்தனை அழகா இருக்கிற லலிதாம்பிகையும் அத்தனை அழகா இருக்கிற பரமேஸ்வரனும் கிளம்பி அப்படி சுத்தி போயிட்டு இருக்காரு. அப்ப அப்படி சுத்தி அந்த மலை அப்படியே சுத்தி காமிச்சுட்டு இருக்காரு. அப்போ எல்லா ஒரு இடத்துல ஓ ஓ ஓன்னு சத்தம், ஹா ஓ ஓன்னு ஒரே சத்தம். உடனே பார்வதி தேவி கேக்குற, என்ன ஒரே சத்தமா இருக்கே, இதெல்லாம் என்ன சத்தம், இது என்ன சத்தம், யாரு சத்தம் போடுறா அப்படி அப்படின்னு, எல்லாம் என்னுடைய கடங்கள் அதெல்லாம் அப்படிதான் சத்தம் போடும், எல்லாம் மாறி காரி எல்லாம் அங்க சுத்தின்னு இருக்கு, எல்லாம் சிவதூதி எல்லாம் சுத்தின்னு இருக்குது, அதெல்லாம் அப்படிதான் சத்தம் போட்டுருக்கோம். நான் இப்படி சத்தம் போடுற எல்லா ஜனங்களையும் கூட்டிட்டு வந்து நீங்க வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கேப்டாரான கேக்குற பார்வதி தேவி. இதெல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சுட்டு இருக்கேன்னு உடனே அவர் சிவன் சொல்ற, என்ன தவிர யாரு வச்சுப்பா இவாளெல்லாம், யாரு சி தூணு துப்புறாளோ, யாருக்கு யாருமே வேண்டாமோ அவளெல்லாம் தூக்கி கைலாசபதி வச்சுட்டு இருக்க பக்கத்துல. இவளால பையும் இவளால பார்த்தாலே பயமா இருக்குங்கிறவாள் ஆரோச்சின்னு இருக்க. இதெல்லாம் வேண்டாம், அந்த பூக்களை அப்படி நல்ல வாசனையுள்ள பூ இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். வாசனையே இல்லாத எருக்கு பூ இருக்கு பேர் எருக்கம்பூன்னு திட்டுவாளாம். அந்த எருக்கம்பூ எனக்கு போறோம், அதை போட்டா போறோம். சிவான்னு ஒரே ஒரு வாட்டி சொன்னா, போன வாட்டி சொன்ன, மூணு வாட்டி சொன்னா, மூவாட்டி, ஒரு வாட்டி சொன்ன சிவான்னு சொல்லிட்டானே, அதுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டுமே, பாக்கி ரெண்டு வாட்டி வர சொல்லியிருக்கானே, இதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். அப்பேற்பட்ட ஆசுதோஷின்னு பேரு சிவபெருமானுக்கு. அப்பேற்பட்ட சிவபெருமானவர் அங்க அப்படியே எல்லாம் கணங்கள்லாம் காமிக்கிறார். இந்த கணங்கள்லாம் தான் என்ன, அப்ப கல்யாணத்துக்கு, நம்ம கல்யாணத்துக்கு வந்திருந்தாளே இவாள்லாம் அப்படின்னா, இவாள்லாம் வந்திருந்தாளா, இப்பேற்பட்டவாள்லாம் வந்திருந்தாளா, என்ன பூத கணங்கள்லாம் வந்திருந்தா. ஆமாமா, அங்க நூத்தராத்துக்கு போனாட்டு கொஞ்சம் டீசென்டா போக வேண்டாமா, அதுக்காக அப்ப போயிடுவா டீசென்டா தான். அது நம்ம ஆத்துக்கு வந்துட்டா நம்மளுடைய லட்சணம் தெரியும் இல்லையோ, அவாவா வீட்டுக்கு கதவு திறந்து திடீர்னு போயிட்டோம்னா அவாவா எப்படி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும் இல்லையா. அது மாதிரி எம்ம ஊருக்கு வந்துட்டான்னா இவ அப்படிதான் இருப்பா, இந்த மாதிரிதான் இருப்பா அவா அப்படின்னு சொன்னாராம் சிவபெருமான். அதை பார்த்தாலாம் பார்வதி தேவி அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அதுலயே அந்த சிவ கணங்கள்லயே அழகா நல்ல தொம்பியும் தொப்பையுமா கட்ட குட்டையா ரொம்ப அழகா மொழியா நல்ல மொழியோட ஒரு ஒரு பையன், ஒரு அழகான ஒரு குழந்தை, அப்படியும் ஒரு குழந்தை இருக்குமா, இப்படி தொந்தியும் தொப்பையுமா அப்படி கட்ட குட்டையா, அதுக்கு பார்த்தா நல்லா லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு, அதுக்கு நல்லா லீடர்ஷிப்பா இருக்கு, அது நல்ல குவாலிட்டியோட இருக்கு. அப்படி அதை பார்த்த உடனே பார்வதி தேவிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சா, என்ன இப்படியுமா ஒரு குழந்தை இருக்கும், இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குமா அப்படின்ட்டு பார்க்கும் போதே அவளுக்கு ஒரு புத்திர வாஞ்சை வருது, தன்னுடைய குழந்தை மாதிரியான ஒரு வாஞ்சை வருது அந்த குழந்தையில. உடனே அந்த அந்த பையனை பரமேஸ்வரனை கூப்பிட்டு, அது யாரு அது இந்த பிள்ளை, இப்படி ஒரு குழந்தை இருக்குமா, இவ்வளவு அழகா இருக்கே அந்த குழந்தை, தொந்தியும் தொப்பையுமா அப்படி எப்படி சுற்றுன்னு வேலை செய்யறான், அதுவா வீரகன்னு பேரு. அந்த அந்த கணங்கள் இருக்கு இல்லையா, பூத கணங்கள், அத்தனைக்கும் அதிபதி இவன் தான். இவனை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பரமேஸ்வரன் சொல்ற, எனக்கு கண்டா ரொம்ப பிடிக்கும், எனக்கு நல்ல நல்ல வேலை வாங்கி நன்னா நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை உள்ளவன், நல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில் உள்ள பையன், அந்த பையன் ரொம்ப சுறுசுறுப்பு, ரொம்ப குறும்பு, ரொம்ப மிஸ்டிவஸ் பாய், ரொம்பவும் சுறுசுறுப்பு, அப்பேற்பட்ட பையன் அந்த பையன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் ஆமா அப்படின்னா, அப்படியா அவனை கொஞ்சம் கூப்பிடுங்கோலே அப்படின்னா, உடனே கூப்பிடுறாரு, வீரகா வா இங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த புள்ள வருது, அந்தா புத்திர வாஞ்சியோட இருக்க, இவனை நம்ம குழந்தையா ஏத்துப்போமா அப்படின்னு கூப்பிடுறா பார்வதி தேவி. எப்படி கூப்பிடுறா, கணங்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறதுனால கணபதினு பேரு, கணபதி அப்படிங்கிற அந்த குழந்தைய கூப்பிடுறா பார்வதி தேவி. கூப்பிட்டு பக்கத்துல அப்படி கூப்பிடுறா, கூப்பிட்டு வாஞ்சியோட வச்சுக்கிறா, இந்த குழந்தைய நம்ம குழந்தையா வச்சுப்போமா அப்படின்னு கேக்குறா. உடனே பரமேஸ்வரன் சொல்றார், நமக்கு எல்லாரும் குழந்தைகள் தான், சர்வமும் குழந்தைகள் தான், ஏன்னா நமக்குன்னு குழந்தை வந்து அம்பாளோ பிரம்ம வித்யை. பிரம்ம வித்யைனா என்ன அர்த்தம், எல்லா புலன்களையும் அடக்கி மேல கொண்டு போன பிறகுதான் பிரம்ம வித்யை வரும். காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் எல்லாம் தாண்டினது பிரம்ம வித்யை, அப்படி இருந்தாதான் அந்த வித்யை கிடைக்கும். நீயோ பிரம்ம வித்யை, நானும் காமரிப்பு, காமதேவனை அழிச்சுக்கிட்டேன், காமனிய பொசிக்கிட்டேன், அப்படி எப்படி குழந்தை பிறக்கும் இல்லையா. அதனால எல்லாரும் நம்ம குழந்தைகள் தான், நீயும் அதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் இல்லையா. அதனால இந்த குழந்தை நம்ம குழந்தை தான், இதை வச்சுப்போம். நம்ம மூத்த குழந்தையா பார்வதி தேவி அந்த கணபதிய வீட்டுல கொண்டு போய் அழைச்சின்னு போனாலாம். அது வந்து உட்கார்ந்துட்டு அந்த கணேசன் இருக்காரு, அவர் வந்து வீட்டுக்கு வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பார், எப்போதும் உட்கார்ந்துட்டு இருப்பார். அவருக்கு என்ன வேணும் அப்படின்னா, எப்பொழுதும் அம்மா என்ன வேணும், கொழக்கட்டை. நெய்வேத்தியம் ரொம்ப முக்கியமா கணபதிக்கு, சோடசம்னு பேரு, பதினாறு விதமான நெய்வேத்தியம் அவருக்கு, பதினாறு விதமான புஷ்பம், பதினாறு விதமான பழம், கணபதி பூஜையும் போது பண்றோம் இல்லையா, அது மாதிரி நைவேத்தியம் அவருக்கு ரொம்ப முக்கியமா கணேஸ்வரன் கணபதி விக்னேஸ்வரனுக்கு. அதாவது கணபதி அப்படின்னாக்க அவர் வந்து கைத்தலம் நிறைகனின்னு பாடினாரோ இல்லையோ, கைத்தலம் நிறைகனி அப்ப மூடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி அப்படின்னு பாடினாரோ இல்லையோ எப்பொழுதும். அதாவது இது வந்து அத்தனை உள்ள போகுமா அப்படின்னா, சாப்பிட 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 போகுமா போகுமான்னா, மத்தள வயிறனைன்னு பேர் அவருக்கு எல்லாம். ஏன்னா இது தத்துவம் என்னன்னா, ஆகாசம் இருக்கு பத்தியா, அந்த ஆகாசம் தான் அவருடைய உதரம், மீன்ஸ் இது வயறு, என்ன போட்டாலும் கப்பு 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 கப்புன்னு உள்ள போயிடுமா கணபதி. அப்பேற்பட்ட கணபதி அவர். அவரை வந்து ஸ்தூலமா அப்படி பார்க்க கூடாது, கணபதினா அப்படி இருக்கார் அப்படின்னு கிடையாது. மங்களமான ஒரு மூர்த்தி. எதையும் முதல்ல என்ன என்ன அவர் அனுகிரகம் பண்றார் அப்படின்னா, ஏன்னா வேதத்துல ஒவ்வொரு சுவாமிக்கும் எடுத்தோம்னாக்க, சிவன் எடுத்தோம்னா என்ன தேவதை அப்படின்னாக்க ருத்ரன், அதனுடைய தேவதை. நாராயணன் எடுத்தோம்னா என்ன தேவதை, விஷ்ணு தேவதை. அப்ப இவர் கணபதினு எடுத்தோம்னா பிரம்மணஸ்பதிங்கிற தேவதை. அத்தனை வேதங்கள்லயும் பிரம்மணஸ்பதியில் இருக்கும். ஆயுர்வேதத்துல நம்மளே சொல்றோம் இல்லையா, பொதுவா நமக்கு பாப்புலரா இருக்கிறது வந்து இந்த கணானாம் துவா கணபதிம்னு சொல்றோம் இல்லையா, பிரம்மணஸ்பதே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் பிரம்மணஸ்பதி. அவர் தான் பிரம்மணஸ்பதினு பேர். பிரம்மணஸ்பதின்னா தத்துவம் என்னன்னா, வேதங்க பிரம்மணக அப்படின்னா வேதம்னு அர்த்தம். வேதங்களுக்கெல்லாம் பதி, வேதங்களுக்கெல்லாம் தலைவர். வேதத்தை ஆரம்பிக்கணும்னா மூலம், அதாவது கணபதி முதல்ல விநாயகர் தான் வருவார். முதல்ல எடுத்த உடனே யானையத்தான் கூப்பிடணும். முதல்ல ஒரு கல்யாணமா இருந்தா முதல்ல யானை, ஊர்வலமா இருந்தா முதல்ல யானை, எது எடுத்தாலும் முதல்ல அவர் பண்றது என்ன, பிரம்மணஸ்பதி கணபதி இருக்காரு இல்லையோ, அந்த பிரம்மணஸ்பதி பண்றது என்ன அப்படின்னாக்க, முதல்ல என்ன கொடுப்பார் அவர் அப்படின்னா, அப்டக்கிள்ஸ் முதல்ல எடுத்த உடனே, அதாவது ஒரு தடை பண்ணுவார், அந்த தடைய நிவர்த்தியும் பண்ணுவார். எப்படி பண்ணுவார் அப்படின்னா, நல்லதை கொடுப்பாராம். நல்லதை எப்படி கொடுப்பார் அவர் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ ஒருத்தன் இருக்கான் பகவானை வேண்டிகிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. பகவானை நன்னா வேண்டிட்டு இருக்கவோ எல்லாம் பண்றவன், பெரிய விநாயகரையே வேண்டிட்டு எல்லாத்தையும் செய்யறவன் அப்படின்னா, இப்ப அவன் ஒரு இடத்துக்கு போகிறான், ஒரு இடத்துக்கு போறான் அப்படின்னாக்க, முதல்ல போகும்போதே அவனுக்கு என்னமாமா, போகும்போது அவனுக்கு திடீர்னு ஒரு ஞாபகத்தை கொடுப்பாரான், என்னன்னா பர்ஸ மறந்து போயிட்டோமே அப்படின்னு. ஜோ பர்ஸ மறந்து போயிட்டோமா, வீட்டுக்குள்ள வந்து தேடுவோம் அப்படின்னு, எங்க போச்சு பர்ஸ், எங்க போச்சு பர்ஸ், எங்க போச்சு அப்படின்னா, பர்ஸ் எல்லாம் தேடி கீடி எடுத்து பர்ஸும் காணும், எப்படியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் போறதுக்குள்ள பஸ் போயிடும். பஸ் போயிடுதுன்னா அதுக்கு ஒரு தடையை பண்ற இல்லையா, முதல்ல ஒரு விக்ன விக்ன கர்த்தா விக்ன ஹர்த்தான், விக்ன கர்த்தான விக்னங்களை செய்யற முதல்ல. ஏன் விக்னங்களை செய்யற, நல்லது அவங்க நடக்கணும். ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அங்க போறான் அந்த பஸ், அங்க போய் ஆக்சிடென்ட், அந்த பஸ்ல இவன் போக கூடாது, இவன் போனான்னு அங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், இத்தனை நேரம் மண்டை எண்ட உடஞ்சு போயிருப்பான் இல்லையா, அத தடுக்கிற. சோ நல்லத நடக்கணும் அப்படின்னாக்க, முதல்ல எத்தனையோ ஜோசியர்கள் எல்லாம் சொல்ற, எத்தனையோ ஜோசியர்கள் இருக்கா, இந்த பலன் பண்ணுங்கோ சனி தோஷம் போகும், இந்த ஹோமத்தை பண்ணுங்கோ, இந்த யாகத்தை பண்ணுங்கோ, இந்த பூஜையை பண்ணுங்கோ, இதை பண்ணுங்கோ, அதை பண்ணுங்கோ, எத்தனையோ சொல்றா. எல்லாம் எது பண்ணாலும் நல்லதுதான், எது பண்ணாலும் நல்லதுதான், ஆனா பண்ணினால் நல்லது. நவகிரக ஹோமம் பண்ணுங்கோ அப்படிங்கிறானாக்க, நவகிரகம் பண்ணியா பண்ணலையே, பண்ண ஆரம்பிச்ச அன்னைக்குன்னு பார்த்து வாத்தியார் வரல, அன்னைக்குன்னு ஏதோ தடங்கள் ஏற்பட்டிருத்து அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா, சொல்றோம். அது பண்ண முடியாது, அதுக்குதான் முதல்ல எடுத்த உடனே ஒரு தேங்காய உடைப்பா, ஒரு விநாயகரை வேண்டிக்கிறா, விக்னத்தை முதல்ல, அந்த விக்னத்தை தடுத்து எனக்கு இந்த நல்ல காரியத்தையும் நடத்தி கொடுக்கணும். நல்ல காரியமா இருந்தாலும் அது நல்லபடியா நடக்கணுமே, அது அதுக்கு ராஜா விக்னேஸ்வரன் தான். ஏன்னா பெரிய தத்துவம், அதாவது விக்னேஸ்வரன் ஸ்தூலமா ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனைன்னு சொல்றாரு, இதெல்லாம் ஒரு ஸ்தூலமா புராண ரீதியா அர்த்தவாதமா பாக்குறது. ஆனா தத்துவம் என்ன, பிரணவம், பிரணவத்தினுடைய பொருள் இல்லையா, பிரணவத்தினுடைய பொருள் அங்க உட்கார்ந்துருக்கு. ஒரு வேதத்தினுடைய பதி, வேதம் ஆரம்பிக்கிறது என்ன என்ன ஆரம்பிச்சாலும் சரி விநாயகரை தான் வேண்டிக்கிறோம். அதுதான் ஓம்காரம்லாம் சொல்றா இல்லையா, முண்டகோபநிஷத்து மாண்டூக்கிய உபநிஷத்து முழுக்க சொல்றது ஓம் பிரணவத்தை சொல்றது. அந்த பிரணவம் எப்பேற்பட்ட பிரணவம், அந்த பிரணவத்தினுடைய சொரூபம், பிரணவ சொரூப வக்ரதுண்டம்னு பாடுறாரோ இல்லையோ, அந்த பிரணவத்தினுடைய சொரூபமா அப்படியே இருக்க, தமிழ் எழுத்துல ஓம்னு எழுதினா அது மாதிரி அதே இது பண்ணி பார்த்தோம்னாக்க, அதே மாதிரி விக்னேஸ்வரர் இருக்க பாக்குறது, பிரணவ ஸ்வரூபமா இருக்கார் இல்லையா, அது மாதிரி எல்லாம் பார்த்தேன்னா அந்த ஸ்வரூபம் அதுதான், அதுதான் விக்னேஸ்வரனுடைய சுரூபம். அது இப்ப விக்னேஸ்வரனுடைய தத்துவம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. மகாகணபதி அப்படிங்கிறவர் எப்பேற்பட்டவர், அந்த மகாகணபதிய பரமேஸ்வரி பார்வதி தாயார் தன்னுடைய மூத்த மகனாக வச்சிருந்திருக்க, எல்லாருக்கும் பிடிச்சது, குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு பிள்ளையார் கோயில். ஏன்னா அந்த பிள்ளையாருக்கு வந்து பிள்ளையாரோட உபாசனை வந்து ரொம்ப சுலபம், எங்க வேணா பிள்ளையார வந்து இப்படி பிடிச்சி வச்சா பிள்ளையார் இல்ல, அந்த குஜராத்தி காதலாம் கொட்டப்பாக்க வச்சு பிள்ளையாருன்னு வச்சிருவாங்க, அப்படி பிள்ளையார் எல்லாம் வந்துடுற சாநித்தியம் வந்துடுறது, அந்த பிள்ளையாருக்கு அந்த சாநித்தியம் அங்க வந்துடுறது. பிள்ளையார குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்க வேணா இருப்பேன், எங்க வேணா மூல முடுக்கு, எங்க வேணா ஆலமரத்தடி ஆசமரத்தடி, அவருக்குன்னு பெரிய அதெல்லாம் தேவை கிடையாது. எங்க வேணா இருக்கார் பிள்ளையார். அப்படி பிள்ளையாருக்கு ஈஸியான ஒரு இது. ஏன் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா பிரம்மச்சாரி முதல்ல. அதனாலதான் வந்து பிள்ளையாருக்கு பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரையும் ரெண்டு பேரையும் பிடிக்காரி. பிரம்மச்சரியத்தை நித்திய பிரம்மச்சரியா இருக்கிறதுனால்தான் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கிறது. குழந்தைகளுக்கு இருக்கிறதுன்னு போய் ரெண்டு கொட்டு கொட்டுறது, தேங்காய் உடைக்கிறது, பரீட்சைக்கு போய் பாஸ் ஆகிடுறதான்னு பாக்குறது இல்லையா. பிள்ளையாரை சுத்தினா என்ன பலன் அப்படின்னா பிள்ளையார் நித்திய பிரம்மச்சாரி, ஆனா ரெண்டு தேவிகள், சித்தி புத்தின்னு ரெண்டு தேவிகள். ஏடா அப்படி கான்ட்ரடிக்டா பிரம்மச்சாரிங்கிறோம் அப்புறம் சித்தி புத்தின்னு ரெண்டு தேவிகள்னு சொல்றோமேனா, நித்திய பிரம்மச்சாரியா இருக்கிறதுனாலேயே அவருக்கு சித்தி. சித்தினா என்ன, அவருக்கு சித்து வேலைன்னு சொல்றாலோ இல்லையோ, எல்லா சித்தும் இருக்கும். மணிமா கனிமா கனிமா கரிமா லகிமா எல்லா சித்தும் அவருக்கு இருக்கு. அதுலதான் ஒரே ஒரு சித்து வச்சுட்டு இருக்காரு. என்ன சித்தியை காமிக்கிறார்னா, இவ்வளோ பெரிய யானையா இருந்துட்டு இதுக்கு மூன்று மூச்சிக்க மூஞ்சூர் வாகனத்துல உட்காந்துக்க முடியுமா? ஒரு யானை ஒரு மூஞ்சூர்ல உட்காந்தா நசுங்கி போயிடாதா? அந்த ஒரு சித்த காமிக்கிறேன். அப்படி இருந்து ஒரு சின்னதா அந்த லகிமாங்கிற ஒரு சின்ன சித்த காமிக்கிறேன். அது மாதிரி சித்தி புத்தி, புத்தின்னா என்ன, புத்திக்கு வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்காரு புத்திங்கிறது ஞானம். சித்த சுத்தி உண்டானா ஞானத்தை கொடுக்கிறேன் பகவான். ஞானம் வந்ததுனாதான் மோட்சம், ஞானம் துவாராதான் மோட்சம் கிடைக்கிறது. சோ அந்த ஞானத்தை கொடுக்கறவர் சாட்சாத் விநாயகர் பெருமான். சோ கணபதி அப்படி அப்பேற்பட்ட கணபதி, இது அவருடைய தத்துவம். கணபதிங்கிறவருடைய அவருடைய தத்துவம் கணபதியை பத்தி பாக்கணும். முருகப்பெருமானா பாக்கணும். இப்போ முருகனை பத்தி பாக்கணும்ங்கிறது போன வாட்டியே நம்ம வந்து பாதியில வச்சிருந்தோம், தாரகாசுரனை வச்சு சொன்னோம் இல்லையா. தாரகாசுரன்ங்கிறவன் பெரிய அசுரன். பெரிய அசுரன்னா என்ன அர்த்தம், அந்த அந்தகாசுரன்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரனால வதம் பண்ணப்பட்ட அந்தகாசுரனா இருந்தாலும் மகிஷாசுரனா இருந்தாலும் அம்பாளால சம்ஹாரம் பண்ணப்பட்ட மகிஷாசுரனாயும் தாண்டி போய் இவ வந்து தாரகாசுரன் இருக்கான். அவன் என்ன பண்றான், தாரகாசுரன் என்ன பண்றான், பிரம்மதேவனை குறிச்சு தபஸ் பண்றான். தபஸ் பண்ணி பிரம்மதேவன் என்ன, எந்த தபஸுக்கும் தேவதைகள் அடிமையாக வேண்டிதான், தேவதைகள் வந்துதான் கொடுத்துதான் ஆகணும் வரத்தை. அந்த அளவுக்கு அவளுக்கு வந்து அந்த தபஸ இழுத்துருவா, தபஸ்னால அவளை இழுத்துருவா. அப்படியே அங்க என்ன ஆகுது அப்படின்னா தபஸ் பண்றான். எப்படி ராவணாதிகள் வந்து ராவணன் வரம் கேட்டானோ அந்த மாதிரி வந்து அவன் வந்து வரம் கேட்கிறான். என்ன கேட்கிறான், எனக்கு காலம்பரு சாகக்கூடாது, ராத்திரி சாகக்கூடாது, பெரியவாளால சாகக்கூடாது, குழந்தை, இப்படி பல வரங்கள் ராவணேஸ்வரன் கேட்டான். ராவணேஸ்வரன் கேட்கும் போது ரெண்டு விட்டான், என்ன இது இது இருக்கேன், எனக்கு இது குரங்கு, குரங்குன்னு கையால சாகக்கூடாதுன்னு கேட்கல, நரன் மனுஷன் கையால சாகக்கூடாதுன்னு விட்டுட்டான். ஏன்னா நம்ம புத்தி பலத்தால எவ்வளவோ நம்ம தபஸ் பண்ணினா கூட நம்ம புத்தி பலம் அவ்வளவுதான் ஒர்க் பண்ணும். அதுக்கு மேல அந்த அந்த டிவைன் ஃபோர்ஸ் நம்ம கொண்டு வரணும். அதுக்கு பக்தி இருந்தா பகவான் கொடுத்துருவ, நமக்கு கேட்க தெரியாது, நமக்கு கேட்க தெரியாது. இவ்வளவுதான் நம்மளால கேட்க முடியும், அவ்வளவுதான் கேட்க முடியும். அந்த அளவு கேட்டிருக்கானே அவன்லாம், அசுரர்கள்லாம் கேட்டு கேட்டு நம்ம பாக்குறமே. தாரகாசுரன் அப்படிதான் கேட்கிறான், வயசானவனால கேட்கக்கூடாது, காளைகளால எனக்கு மரணம் வரக்கூடாது, காய்ஞ்சாலம் வரக்கூடாது, சாயந்தரம் மரணம் ஏற்படக்கூடாது, காலம்பரம் மரணம் கூட, இப்படி எல்லா வரமும் கேட்கறான். ஆனா ஒண்ணு விட்டுட்டான், ஒரு அற்பகனால குழந்தையால, குழந்தையால எனக்கு சாவு ஏற்படக்கூடாதுன்னு கேட்கறேன். பிரம்மதேவர் கொடுத்துதான் ஆகணும் இல்லையா. சோ கொடுத்து ஆகணுங்கிற போது பிரம்மதேவர் எல்லா வார்த்தையும், நீ ஜெயிக்க முடியாதவன், உன்னை ஜெயிக்க எவனாலேயே முடியாதுன்னு சொல்லிட்டு பிரம்மதேவன், உன்னை ஜெயிக்க தேவர்களாலையும் கிண்ணறலாலையும் கந்தர்களாலையும் அசுரலாலும் யாராலையும் உன்னை ஜெயிக்க முடியாது, நீதான் விஜயன், நீதான் ஜெயிக்கிற ஜெயிப்ப. ஆனால் உன்ன ஒரு குழந்தை தோக்கடிச்சுடும், உன்ன ஒரு குழந்தை போட்டுவிடும் அப்படின்னு சொல்லிவிட்டார். இவனுக்கு சந்தோஷம்தான் அதுல, ஏன்னா எவனால ஒரு தடியை வந்து அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அது இல்லை விட அட்லீஸ்ட் ஒரு குழந்தை கையால தானே, இனிமேதான் அந்த குழந்தைங்கிறது எப்படி இனிமேதான் பிறந்து வரணும் இல்லையா, குழந்தை இனிமேதான பிறக்கணும், பிறந்தாதான குழந்தை. அதுக்காக இவன் என்ன பண்ணான், தாரகாசுரன் அடிச்சு எல்லாரையும் நிறுத்திட்டான். தேவர்கள் இவர்கள் எல்லாம் எல்லாரையும் அடிமைப்படுத்தி அவள்லாம் கஷ்டப்படுறான், ஒரே துன்புறுறான். அங்க திருப்பி அவன் என்ன பண்றான், எல்லாரும் சேர்ந்து பிரம்மா ஓகி, எல்லாத்துக்கும் பிரம்மா தான். பிரம்மா வந்து ஒரு கம்பெனியினுடைய மேனேஜர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியினுடைய அவன் என்ன பண்ணுவோம், அந்த கம்பெனியினுடைய ஹெட்டா இருக்கிறவன் என்ன பண்ணுவோம்னா, ஸ்ட்ரைக் பண்றவாளையும் அவன் தான் பார்க்கணும், அவன் தான் டீல் பண்ணி ஆகணும், பாக்கி ஒர்க் பண்றவாளும் அவன் தான் டீல் பண்ணி ஆகணும், கேபிட்டல் போட்டானே அவனையும் அவன் தான் டீல் பண்ணி ஆகணும், எல்லாத்துக்கும் பிரம்மா தான். அதனால பிரம்மாவை போய் எல்லாரும் போய் கேட்கறேன், தேவர்கள் எல்லாம் போய் கேட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி வரத்தை கொடுத்துட்டீர, நான் எங்க போறது, இங்க எல்லாருமா சேர்ந்து தாரகாசுரன் இந்த மாதிரி பண்றானே, என்ன பண்றது, இப்ப இந்த சிவனுக்கும் இப்ப பிரம்மா சொல்ற இந்த சிவசக்தி ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இருக்கிற ஒரு ஒரு பெரிய தேஜஸ், அது அது அந்த ஜோதி வந்தால்தான். ஆனா இதுக்கு ஏற்கனவே அவ என்ன பண்ணிருக்கா, இப்ப என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. இப்ப ஏதாவது ஏதாவது யுக்தி பண்ணலாமான்னா ஏற்கனவே அந்த மாதிரிலாம் ஏதோ திங்க் பண்ணிதான் மன்மதனை எரிச்சுக்கிட்டே இருக்காரு. பரமேஸ்வரன்ட்ட போய் விளையாடிட்டு அங்க போய் பரமேஸ்வரன் மன்மதனை எரிஞ்சதோட இவாள்லாம் ஒசுங்கிட்டு அங்கேருந்து வந்தா, தேவரன் எல்லாம் ஓடி வந்துட்டா, பயந்துட்டு ஓடி வந்தா இல்லையா. அப்படி இருக்கும்போது இப்ப அந்த விளையாட்டெல்லாம் அங்க போய் விளையாடக்கூடாது. ஏன்னா பெரு சிவபெருமான் கிட்ட போய் விளையாடக்கூடாது இல்லையா, பரமேஸ்வரன்ட்ட போய் விளையாடி விளையாடி எதையா பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணலாம்னு தெரியல. சரி, பரமேஸ்வரன்டையே போய் கேட்போம், நேர போய் அவளாண்டியே போய் கேட்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் கைலாயத்துக்கு போறான். கைலாயத்துக்கு போனா அங்க பார்வதி பரமேஸ்வரால் இருக்கா, அங்க போய் பரமேஸ்வரன் போய் வேண்டிக்கிறாளாம். இல்ல இதெல்லாம் வந்து ராமாயணத்துல கூட வருது. ராமாயணத்துல கூட விஸ்வாமித்திரர் வந்து சொல்ற முருகனுடைய அவதாரத்தை பத்தி சொல்ற. ஸ்காந்தத்துல வருது, கந்தபுராணத்துல கஷ்யப்பர் இருக்கு இல்லையா, கஷ்யப்பர் எழுதியிருக்கிற கந்தபுராணம் அதுலயும் சொல்றா, இதுலயும் சொல்றா, எல்லாம் எல்லாத்தையும் வருது. இது அப்படி போய் தேவர்கள்லாம் போய் புகழ்ந்து பாடுறா, பகவான புகழ்ந்த நக்கீரர் பாடியிருக்கிறதெல்லாம் தேவர்கள்லாம் அப்படி புகழ்ந்து பாடுறாளாம் பரமேஸ்வரன்ட்ட. இப்படி மாதிரி எங்களுக்கு ஒரு காப்பாத்தணும், நீங்க தான் தாரகாசுரன்டேந்து காப்பாத்தணும், உங்க ரெண்டு பேர்டேந்தும் பரமேஸ்வரன்டேந்து நமக்கு வந்து சக்தி வெளிப்படணும், சக்தி வெளிப்பட்டால்தான் அந்த தாரகாசுரனை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி போய் அழறா, எல்லாரும் வேண்டிக்கிறா. வேண்டின்ற உடனே பரமேஸ்வரன் பார்வதி சொன்னபடி என்னன்னா, பரமேஸ்வரனும் பார்வதியும் என்னைக்கும் பிரிவதே இல்லை, ஒரே ஒரே உருவம்தான், அர்த்தநாரீஸ்வரர் தான். ஒன்னு மாத்திரம் கவனிச்சுக்கணும் என்னன்னா, எல்லாரும் தம்பதியர்களே, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபே, ஹஸ்பண்டுக்குள்ளத்தான் மனைவி இருக்கா, மனைவிக்குள்ளத்தான் ஹஸ்பண்ட் இருக்கா, ரெண்டு பேரும் ஒரே அர்த்தாங்கினின்னு பேர். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பிடிச்சிட்டு நான் பெரியவ நீ பெரியவ அப்படின்னு இருந்தா அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதனாலதான் இந்த முருகனுடைய அவதாரமே என்ன, பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியும் சேர்ந்துன்னா நம்ம மாதிரி யோசிக்க கூடாது. நம்ம லோகத்துல எப்படி ஒரு ஸ்ரீ புருஷ சம்யோகம் இருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது தேவர்கள் எல்லாம் ரிஷிக்கே என்ன, ரிஷிக்கே மானச சிருஷ்டி தான் இல்லையா, மானச சிருஷ்டி. அதனால கீழ்த்தரமா இதை வந்து எப்படி வந்து பார்வதி பரமேஸ்வரால் குழந்தை பிறந்ததா, அதை வந்து இவா சேர்த்து வச்சாளா பிரிச்சு வச்சாளாங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால ஏன்னா தேவர்களுக்கே பொதுவா ஒரு விஷயம் இருக்கு, என்னென்ன யோசிக்கும் போது தேவர்கள்னாலே என்னென்ன அமரர்கள்னு அர்த்தம். அமரர்னா என்ன, சாகா வரம் பெற்றவர்கள்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவலோகத்துல சாகு கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப பாப்புலேஷன் மாத்திரம் இருக்குன்னு இருந்ததுன்னா அப்ப எப்படி இருக்கும், உற்பத்தி மாத்திரம் இருக்கு இங்க இப்ப இதுவே இல்லை, மைனஸே இல்லை, பிளஸ் மாத்திரம் இருக்குன்னா முடியுமாங்க, பாப்புலேஷன் ஓவர் எக்ஸிட் ஆயிடாது அந்த தேவலோகத்துல. அதனால அங்க சிருஷ்டி நம்ம மாதிரி ஸ்ரீ புருஷ சம்யோகத்துல சிருஷ்டி கிடையாதுங்கிறத மனசுல ஞாபகம் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுட்டு பகவானுடைய சிருஷ்டி இதெல்லாம். அதனால பரமேஸ்வரன் என்ன பண்றானா, இப்படி சொன்ன உடனே எங்கேயுமே ராமாயணத்திலயும் சரி எங்கேயுமே சரி வந்து வீரியம்ங்கிற பதம் இல்லை, ஒரு ஜோதி வெளிப்பட்டது பரமேஸ்வரன் கிட்டே இருந்து, ஜோதி வெளிப்பட்டது அப்படிங்கிறது தான் இருக்கு. சோனிதம்ங்கிற பதம் இல்ல, வீரியம்ங்கிற பதம் இல்ல, ஒரு ஜோதி வெளிப்பட்டது பரமேஸ்வரன் டேந்து, ஒரு அப்படி ஒரு ஜோதி அப்படியே வெளியில காட்டுறது, வெளியில வந்தது, வெளியில வந்தா அந்த ஜோதியை யாராலையும் தாங்க முடியும். தேவர்கள்லாம் ஐயோ நம்ம முன்னாடி மாதிரி அந்த ஏதோ இதர தாரகாசுரனை அழிக்கணும்ங்கிறதுக்காக ஏதாவது செய்யணும்னு நம்ம போய் வேண்டிக்க போக, இப்படி ஒரு ஜோதி அப்படி வெளிப்பட்டுட்டாரே, நம்ம அந்த ஜோதியை தாங்க முடியலையா, தாங்க முடியலையா அந்த ஜோதியினுடைய பவரை. எல்லாம் தேவர்கள்லாம் தவிக்கிறா, அவங்க ஜோதியை குறைச்சுக்கோங்க குறைச்சுக்கோங்கன்னு எல்லாரும் வேண்டாம். அப்படியும் அந்த ஜோதி கீழே சிந்தரணும், கீழே சிந்தினா அந்த பூமி தேவியால அந்த ஜோதியோடைய ஒரு பவர் அதை வந்து தாங்க முடியல, பூமி தேவியால தாங்க முடியலையா, தாங்க முடியாம அவள் போய் அதைய தாங்க முடியாம நேர கொண்டு போய் கங்கையில கொண்டு போய் விடுறான். கங்கையில கொண்டு போய் விட்டோடனே கங்கை மாதா இல்லையா, அந்த மாதா எடுத்துன்னு போறான். ஆனாலும் அவளுக்கு தாங்க முடியலையா, அவளுக்கும் அதை அப்படியே கங்கையில முதந்து போறது அந்த ஜோதி அப்படியும் தாங்க முடியாம நேர கொண்டு போய் சரவணன் பொய்கைன்னு சொல்றா இல்லையா, அது என்னதுன்னா தர்ப்பக்காடுன்னு பேரு, தர்பை. இப்ப நம்ம ஒன்னு யோசிக்கலாம், எதுக்காக வைதிக காரியத்துக்கோ இல்ல எல்லா காரியத்துக்கும் தர்பையை யூஸ் பண்ற, அப்ப இப்ப இப்ப சயின்டிபிக்கா ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்லலாமே தவிர, அந்த ஜோதியினுடைய அத்தனை பெரிய பவரும் அந்த சரவண பொய்கைன்னு இருக்கிற சரவண பொய்கைன்னா தர்ப்பக்காடு, அதுல போய் விழுந்துதான் அந்த அந்த ஜோதி. அப்பேற்பட்ட ஜோதி, அப்பேற்பட்ட இது அங்கே வந்து அந்த பொய்கையில, சரவண பொய்கையில வந்ததுல இருந்து அதுல இருந்து ஒரு குழந்தையா அது மாறிதான் அந்த ஜோதி. அந்த ஜோதி குழந்தையா மாறினா அதனாலதான் ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த பார்த்தா ராமாயணத்திலயும் சரி, ராமாயணத்திலிருந்தே கந்தன்னு பேரு. கந்தன்னா அது கீழே விழுந்து தோல்வியோ, அந்த கீழே ஜோதி கீழே விழுந்த உடனே கந்தனா மாறுறது. அங்கேருந்து பூமி தேவி எடுத்துன்னு போறா, காங்கேயன்னு பேரு, கங்கையில போறதுனால காங்கேயன்னு பேரு. இங்க சரவண பொய்கையில வந்து விழுந்தால சரவண பவன் பேரு. இப்படி ஒவ்வொரு பேர் நிறைய கா அப்படி அந்த குழந்தை அங்க அங்க வருது. அந்த சரவண பொய்கையில பாக்குறா அந்த குழந்தை, அவ்வளவு அழகான குழந்தை, அத்தனை அழகு. ஏன்னா எத்தனை தேஜஸ் அது, பாரதி பரமேஸ்வராளுடைய குழந்தை இல்லையா, சாதாரண குழந்தையா அது. அதனால அந்த குழந்தை வருது. அந்த குழந்தைய வந்த உடனே பரமேஸ்வரன் சொல்றாரா, கார்த்திகை தேவதைகள் கையா, கார்த்திகா நட்சத்திரம் இருக்கே அந்த கிருத்திகா நட்சத்திரத்தினுடைய தேவதைகள் ஆறு பேரையும் கூப்பிட்டு குழந்தைக்கு பால் கொடுங்கோ. அது பாலை குடிச்சிட்டு தான் உயிரோடு இருக்கணும்னு இல்லை அந்த குழந்தை, அதெல்லாம் திவ்ய சரீரம், அதுக்கு திவ்ய பகவானுடைய அவதாரம் அது இல்லையா, அதுக்கு வந்து பால். ஆனா பகவான் கிருபை பண்ற அந்த கிருத்திகா நட்சத்திர தேவதைகள் இருக்கா இல்லையா, அதெல்லாம் வேதத்துல வருது. அம்பாயனமா துராயனமா இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த ஆறு நட்சத்திரமும் ஆறு தேவதைகளும் பாக்குறா அந்த குழந்தைய. அவளுக்கு ஒரு பெரிய கடாட்சம் இல்லையா அந்த குழந்தைய எடுத்து பண்றதுக்கு, போட்டி போடுறா அந்த குழந்தைக்கு, நான் தான் பால் கொடுப்பேன், நான் தான் பால் கொடுப்பேன்றா. ஆனா அந்த குழந்தை, ஒரு குழந்தை இருக்கு அங்க, ஆறு பேர் இருக்கா, பால் கொடுப்பேன் பால் கொடுப்பேன்னா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, ஆறு முகமா ஆனா ஷண்முகன்னு பேர், ஷண்முகன் ஆறு முகமா ஆனா, ஆறு முக கடவுள்னு சொல்றோம் இல்லையா, முருகன் சொல்றோம். அதெல்லாம் அழகான குழந்தைன்னு அர்த்தம், முருகன்னா அழகன் அர்த்தம், இவ்வளவு அழகான ஒரு குழந்தை அப்படின்னு அர்த்தம். அப்படி ஆறு முகத்தை காமிச்சு பால் பால் குடிச்சுதான் வளரணும்னு இல்லை, ஆனா அந்த மாதிரி வர அப்படி அங்க முருகனுடைய அவதாரம் நடக்கிறது. முருகனுடைய அவதாரம், முருகனுடைய அவதாரம்னா, முருகன் இவ்வளவு தூரம் நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப விநாயகருக்கு ஒரு தத்துவம் இருந்தது இல்லையா, விநாயகருக்கு பிரணவ ஸ்வரூப வக்கர துண்டம்ங்கிற தத்துவம் சொன்னோம் இல்லையோ, அது மாதிரி முருகனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, முருகன் வந்து நம்மளுடைய சித் ரூபம்னு சொல்றான் இல்லையா, சித் ரூபத்திலிருந்து வெளிப்படக்கூடிய. இப்ப நம்ம ஆத்ம தத்துவம், ஆத்ம தத்துவம்னா என்ன அர்த்தம், ஒரு ஆத்மாதான், பரமாத்மாவே ஈசனே முதல்ல இருக்கிறது பெரிய பரமாத்மான்னு சொல்றோம். பரமாத்மாலேருந்து நல்ல கல்யாண குணங்கள் உள்ளது ஈசன் இருக்கிற ஒரு ஜனங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா. இதுல எல்லாமே வந்து பிரகிருதி புருஷ தத்துவத்தோட இருக்கு. என்ன புருஷன், இப்ப வந்து வேதத்திலேயே என்ன சொல்றது, ஆகாசன், ஆகாசன்கிறது புருஷன், பிருத்விங்கிறது பிருத்வி தத்துவம், அது மாதிரி ஒன்னொன்னும் புருஷன் ஸ்ரீ, புருஷன் ஸ்ரீ. இப்ப சாகரம் இது இருக்கு, ஓஷன் இருக்கு, அது புருஷன். நதிகள் எல்லாம் ஸ்திரீ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மரம், மரத்தை எல்லாம் லதா, கொடிகள் எல்லாம் அதுக்கு ஃபீமேல். அப்புறம் பார்த்தீங்கன்னா பசு பட்சிகள், இந்த மாதிரி நம்ம நம்ம மாதிரி ஜனங்கள் எல்லாமே ஸ்ரீ புருஷன், ஸ்ரீ புருஷன், ஸ்ரீ புருஷன்னு ஈக்குவலா ஆண்டவான் அமைச்சிருக்க எல்லா இடத்துலயும் அந்த ஸ்ரீ, அந்த ஸ்ரீ புருஷன் இந்த இங்க ஏற்படுறது இல்லையா. இந்த சித் ரூபம்ங்கிறது எதனால சொல்றேன்னாக்க, சித் ஸ்வரூபத்திலிருந்து வெளியாற இந்த இதயத்துல இருக்க ஆத்மா, ஆத்ம தத்துவத்திலிருந்து வெளியாருது எப்ப, ஸ்ரீ புருஷ சம்யா சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, சேர்ந்த உடனே ஒரு அகங்கார தத்துவம் உண்டாருதோ இல்லையோ, அந்த அகங்கார தத்துவம் தான் முருகன். யோகம் சொன்னோம், முதல்ல ஆரம்பிக்கும் போதே நம்ம யோகம் சொன்னோம், எப்படி யோகத்துல வந்து ஒன்னொன்னா போய் அந்த சஹசிராட்சத்துல போய் காமிக்கிறது, ஆறு முகம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆறு முகம் எப்படி வந்து ஒவ்வொன்றும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம்னு ஒவ்வொரு இடத்துலயும் இருந்து சஹசிராரத்துல போகும்போது ஆத்ம தரிசனம் வருது நமக்கு அப்படின்னு காமிக்கிறோம் இல்லையா. இப்ப இங்க உள்ள இருக்கிற ஹிருதயம், ஈஸியா சொல்ல போனா ஹிருதயத்துல இருக்கிற ஆத்மா, அந்த ஆத்மாலேந்து வெளிப்படுற ஜோதி, அது நம்ம புலங்கள் எல்லாம் ஆத்மாலேந்து வெளிப்பட்டாதான் புலங்கள்ல என்ன சொல்றோம், நான் பாக்குறேன், நான் கேக்குறேன், நான் தொடறேன், நான் பேசுறேன், எல்லாம் நான், அந்த அகங்காரம் வெளிப்படுறது இல்லையா. புருஷன் பிரகிருதி சேர்ந்தா முதல்ல தோன்றக்கூடிய அகங்கார தத்துவம் முருகன், அதான் முருகன். அப்பேற்பட்ட முருகன் அங்க, இது புராணம், புராணத்துல முருகன் இப்படி அவதாரம், புராணத்துல முருகன் இப்படி அவதாரம் பண்றது. இப்படி அவதாரம் பண்ற முருகன் என்ன, பால முருகன் பால சண்முகன் ஒரு சின்ன வேல் எடுத்துன்னு வரணும் தாரகாசுரனை அழிக்கிறதுக்கு, அதுக்காக தான் வர்றாரு. என்ன, எந்த குழந்தைய வேணா விடலாமே அப்படின்னா, எந்த குழந்தையாலும் போய் தாரகாசுரனை போய் கொண்டு வான்னா அவரை பார்த்தாலே இதெல்லாம் பயப்படாத. அப்படி எழுந்து வர வந்த உடனே ரிஷிகள் எல்லாம் பார்க்க வராளாம். எல்லா ரிஷிகளும் அந்த குழந்தையை பார்க்க வரா. பிரம்மா அங்க இருக்கார், எல்லா ரிஷிகளும் பார்க்க வரா, விஸ்வாமித்திரரும் பார்க்க வரா. அந்த விஸ்வாமித்திரர் பார்க்க வரும் பொழுது அந்த குழந்தை சொல்றதான், பால முருகன் இருக்கிறோ அந்த குழந்தை சொல்றதான், எனக்கு வேண்டிய அனுஷ்டானங்கள் எல்லாம் நீங்க செஞ்சு வைக்கணும். ஏன்னா விஸ்வாமித்திரரை வந்து அவர் விஸ்வாமித்திரர் கதையில பார்த்தேன்னா, பிரம்ம ரிஷி அப்படின்னு ஆறதுக்கு அவர் ரொம்ப படாத பாடுபட்டார். வசிஷ்டர் ஆனாலும் பிரம்ம ரிஷின்னு சொல்லிவிட்டார் கடைசியில. சரின்னு அவர் என்ன பண்ணுவாரா, எல்லா இடத்துக்கும் பேர் கேட்பாவும், எல்லா இடத்துக்கும் எங்கேயும் போனாலும் சரி வா ஆனாலும் பிரம்ம ரிஷி தானே பரவாயில்ல வந்து உட்காந்துக்கோங்கன்னு சொல்லுவார். அவருக்கு அது அது ஒரு சின்ன ஒரு இது இருக்கு இல்லையா, எல்லாரையும் வர வைக்கும் போது இவரும் சரி பண்ணா போட்டு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றமே அந்த மாதிரி கேட்டகரியில அவர் வர்றோ இல்லையோ, அதனால விஸ்வாமித்திரருக்கு ஒரு இது இருந்தான். அதனால முருகன் என்ன பண்ணாரா, இந்த விஸ்வாமித்திரரை கூப்பிட்டு, நீங்க தான் எனக்கு ஜாதகர்மா நாமகர்மா எல்லாம் பண்ணணும், எல்லாம் பண்ணி எனக்கு உபநயனம் பண்ணி வைக்கணும். இன்னும் சொல்ல மாட்டாரோ இல்லையோ, ஆனாலும் பிரம்மரிஷின்னு சொல்ல மாட்டார், பெரிய பிரம்மரிஷிக்கு தான் பண்ணி வைப்பேன், முருகப்பெருமானுக்கே உபநயனம் பண்ணி வச்சு அவருக்கு இப்ப நான் எனக்கு நடக்க போறது வள்ளி கல்யாணம், நடக்க போறது தேவசேனா கல்யாணம், நடக்க போறது எங்காவது வாத்தியார் நீங்க தான் வந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு விஸ்வாமித்திரரை கேட்டுட்டாராம். விஸ்வாமித்திரருக்கு உடைய சந்தோஷம் அவர்தான். ஏன்னா இதெல்லாம் இப்போ ஒண்ணு சொல்றேன் பார்த்துக்கோங்க, பிராமணன் என்ன வசதி அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். என்ன ஏன் பிராமணன் வசதி அப்படின்னா, நம்ம அதுக்காக தான் சொல்ல வரேன், முதல் சேர்த்தியிலேந்து ஆரம்பிச்சு வேதம் தான். முதல் சேர்த்தி ஒரு புருஷ ஸ்ரீ சம்யோகம் முதல் சேர்த்தியிலேயே மகாவிஷ்ணுவை வேண்டிக்கிறானா எனக்கு நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னு, அப்ப அதுக்கு வேதம் சொல்றது எல்லாமே வேதத்தோட வருது. உடனே அந்த ஸ்ரீ கர்ப்பமானா, கர்ப்பமான உடனே சீமந்தம் அது வந்து வேதம், குழந்தை பிறக்கிறது ஜாதகர்மா, நாமம் நாமகர்மா, அதுக்கப்புறம் உபநயனம், உபநயனம்ங்கிறது வேதமே படிக்கிறது அந்த குழந்தை, அதுக்கப்புறம் ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொண்ணு பார்க்க போறான் அதுலயும் வேதம் இருக்கு. உடனே வரப்பிரேஷனம், அந்த மாப்பிளையை வரவழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிட்டா என்ன, எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான், நான் அக்னிஹோத்திரம் பண்ணணும், நான் உபாசனம் பண்ணணும், அக்னியை எடுத்து வைக்கிறான். அந்த அக்னி வேதம் பண்ணிட்டே இருக்கேன், நான் பண்றேன் பண்றேன் பண்றேன், கடைசியில நீ போனா உனக்கு முதல்ல அந்த அக்னி, நான் போனா எனக்கு அந்த அக்னி, அப்படி வேதத்தோடயே பிறந்து வேதத்தோடயே இருக்கான் இல்லையா அவன் தான் பிராமணன். அதுல நம்ம கொஞ்சமானும் நம்ம பண்ணாலே சுவாமி சந்தோஷப்பட்டுறோம், கொஞ்சம் அதுல ஒரு 10% பண்ணாலே சுவாமி சந்தோஷப்படுறான், அதனால அதை பண்ணித்தான் ஆகணும். அதனால உபநயனம் பண்ணா கண்டிப்பா சந்தி பண்ணணும், எல்லாம் பண்ணித்தான் ஆகணும். இதுல வந்து நான் இது மாத்திரம் பண்றேன் அது மாத்திரம் பண்றேன்னு இல்லை, அட்லீஸ்ட் இதெல்லாம் பண்ணலாம், இவ்வளவு வேலைகள் பிசி கிசி எவ்வளவு சொன்னாலும் இதை கொஞ்சம் நம்ம பண்ணணும், தப்பு கிடையாது. அதனால இதை பண்ணாலே சந்தோஷப்பட்டுக்கிறான் அந்த வேதத்தை, அதான் பிராமணன். அதனாலதான் பகவானே அப்படி பண்ண வைக்கிற, ஏதுக்காக முருகன் கூப்பிட்டு விஸ்வாமித்திரரை கூப்பிட்டு எனக்கு உபநயனம் பண்ணு, எனக்கு ஜாதகர்மா பண்ணு, எனக்கு நாமகர்மா பண்ணுன்னு ஏன் சொல்றேன்னு கந்தபுராணத்துல சொல்லியிருக்காரு போய் மெனக்கட்டுன்னு அதை சொல்லுவான் இல்லையா, அதுக்காகத்தான் அப்படி பண்ணி அவருக்கு எல்லாம் பண்ணி வச்சாராம் விஸ்வாமித்திரர். பண்ணின உடனே பரமேஸ்வரன் வரார், ரிஷப வாகனத்துல பரமேஸ்வரனும் பார்வதியும் நமக்கு அந்த குழந்தைய பாக்குறதுக்கு வரா. குழந்தைய பார்க்க வந்தோடனே பிரம்மா விஸ்வாமித்திரர் ரெண்டு பேரும் இருக்கா, பால முருகனா குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய பார்க்க வந்த உடனே பிரம்மா சொல்றாராம், அது ஒரு கேரே பரமேஸ்வரன் இதாம்பா உங்க அப்பா, அது ஒரு காலே அம்மா பராசக்தி அதுதான் உனக்கு அம்மா, போய் நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்னாராம். குழந்தை முருகன் போய் நமஸ்காரம் பண்ணி அபிவாதியை சொல்லி நமஸ்காரம் பண்றது இந்த குழந்தை பண்ணி முருகன் இருக்கார். முருகனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான், ஆனா அந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு பேர்பட்ட ஒரு குழந்தை பிறக்கிறதுனா சும்மாவா, அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறா. அந்த முருகனோட இருந்துருக்கா, இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்னாருன்னா, அந்த பார்வதி தேவி அழகா அலங்காரம் பண்ணிக்கிறாளாம், அழகா என்னைக்குமே அலங்கா லலிதான் அதனால்தான் பேரு, அவ்வளவு அழகா இருக்கும் என்ன, அவ்வளவு அழகான உத்தியானம், காதுல போட்டுக்கிறது குங்குமம் எட்டுக்கிறதும் அப்படி அந்த இதெல்லாம் வர்ணிக்கிறான், பரமே பராசக்தியை வர்ணிக்கிறான். இப்பேற்பட்ட பராசக்தி காலில் நல்ல கொலுசு போட்டுண்டு மூப்புறம்னு அதை போட்டுண்டு அழகா கலீர் கலீர்னு அப்படி சுத்தி அப்படி கைலாயத்தை சுத்தி சுத்தி வருவலாம். அவள் அவ்வியத்தமாகவும் எங்கேயும் இருக்க பராசக்தியாகவும் இருக்கா, தன்னை வேணும்னா தன்னுடைய ரூபம் இஷ்டா ரூபத்தை எடுத்துன்னு சுத்தரக்கூடியதானே பராசக்தி. அப்படி பராசக்தி அங்க சுத்தி 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 வராளாம். அப்படி சுத்தி சுத்தி வரும்போது ஒரு நாளைக்கு என்னன்னா, பரமேஸ்வரன் பார்வதியை கூப்பிட்டு பரமேஸ்வரியை பாக்குறாராம். பார்த்துட்டு இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாராம். இங்க வான்னு கூப்பிட்ட உடனே பராசக்திக்கு அப்படியே ஒரே பரபரப்பு, ஆஹாஹா பகவான் கூப்பிடுறாரு இல்லையா, பர்த்தா வேற கூப்பிடுறாரு அப்படின்னா குடுக்குட்டு ஓடுறாளாம், ஓடி போறாளாம். ஓடி போகும்போது என்னாச்சா, அந்த கொலுசுல அப்படி அந்த நூபுரம் அப்படி உடையறதாம். உடஞ்சா அதுல இருந்து நவரத்தனம் நவமணிகள் அது வந்து அப்படி அப்படி போறதாம் மூணு. அது என்னாச்சா, நவசக்திகளா பரமேஸ்வரிட்டேந்து வந்த ஒன்பது சக்தியும் பரமேஸ்வரனை பார்த்துட்டு வணங்கி நிற்கிறான். ஏன்னா பரமேஸ்வரன்ட்ட போகும்போது அவளுக்கு என்ன சக்தி தானே, அவ சக்தி பரமேஸ்வரியோடைய சக்திகள் தானே, அதனால இது பரமேஸ்வரனுக்கும் என்ன ஆகும், பரமேஸ்வரன் மேல ஒரு தெய்வீக காதல் வருது. பரமேஸ்வரனும் அந்த ஒன்பது சக்திக்கும் அனுகிரகம் பண்றது, அனுகிரகம் பண்ணி கர்ப்பம் உண்டாருது, ஒன்பது குழந்தைகள் பிறக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குழந்தை, அதான் வீரவாகு. வீரம் வேணுமோ இல்லையோ, பால முருகனா இருக்கார், அவருக்கு விளையாடுறதுக்கு அவருக்கு தம்பி அண்ணான்னு இருந்தா தானே விளையாடிட்டு இருக்கோம், ஒரே வயசு குழந்தைகளா இருக்கிறமோ இல்லையோ. அப்படி அந்த ஒன்பதும் படை வீரர்கள், சேனாதிபதி இவர் முருகப்பெருமான் சேனாதிபதி. படை வீரர்கள் வேண்டாமா, அதுக்காக அந்த ஒன்பது பேரும் இந்த முருகனோட இருக்கா, முருகனோட அந்த கைலாயத்திலேயே விளையாடிட்டு இருப்பாளாம். அங்கேயே இருப்பா, அந்த கணபதியால விளையாட முடியாது, பாவம் அவர் உட்கார்ந்துட்டு இருப்பார், இந்த விளையாட்டெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். இவர் ரொம்ப சுறுசுறுப்பு, முருகன் ரொம்ப சுறுசுறுப்பு விளையாடிட்டு இருப்பார். இவரால் ஏழுந்து நடக்க முடியாது, உட்கார்ந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பார். அப்படியே இந்த கைலாயத்துல இது மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும், இப்படியே நடந்துட்டு இருந்தான். அப்படியே இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து வராக புராணத்துல சொல்லியிருக்கா இந்த இதெல்லாம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு நாரதர் வர அந்த கைலாயத்துக்கு பாக்குறதுக்கு வர்றாராம், பரமேஸ்வரனை பாக்குறதுக்கு. ஒரு இடத்துக்கு போனா ஒரு குழந்தைகளை பார்க்க போனா பிஸ்கெட்டு கிஸ்கெட்டு வாங்கிட்டு போவோம் இல்லையா, ஒரு சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ இல்ல ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகணும்னு இருக்கு குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்கு. இவர் என்ன பண்ணாரு, இவர் என்னத்தை வாங்கிட்டு வருது, இவர் எங்கேயோ போயிருக்கார், இவர் எங்கேயோ போகும்பொழுது என்ன ஆயிருக்கு, இவருக்கு ஏதோ ஒரு பழம் கொடுத்துருக்கா, அந்த பழத்தை இவர் எடுத்துட்டு வர, ஒரே ஒரு பழம். வீட்லயோ ரெண்டு குழந்தைகள் இருக்க, ரெண்டு பழமான எடுத்துட்டு வராண்டாமா, இவர் ஒரே ஒரு பழத்தை எடுத்துட்டு வர்றாரு. அந்த ஒரு பழத்தை எடுத்துட்டு வந்து அங்கேருந்து வர கைலாயத்துன்னு வர வந்தோடனே ஆறுதல் வந்தாலே அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். சில பேர் வந்தாலே ரொம்ப சந்தோஷப்படும் குழந்தைகள்லாம், ஏன்னா அவ கூட நிறைய பேசலாம், நிறைய கொண்டு வருவேன், நல்ல சிறு கிருகிருன்னு பேசுவேன், குழந்தைகளோட உற்சாகமா இருப்பேன். அந்த மாதிரி நாரதர் வந்து அப்ப ஏற்பட்ட நாரதரா இருக்கிறதுனால குழந்தைகளுக்குலாம் ஒரே சந்தோஷம் நாரதர் வரையறோடனே. அதோட இல்ல, நாரதர் கையில ஒரு மா பழமும் எடுத்துட்டு வர்றாரா, அந்த பழத்தை பார்த்தோன்னே இன்னும் இது வந்து பத்ம புராணத்துல வந்திருக்கு இந்த கதை. இது ரொம்ப காமன் கதை, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, ஆனா அது அங்கே இருக்கு. அதனால அந்த பழத்தை எடுத்துன்னு வர, பழத்தை எடுத்துட்டு வந்த உடனே இந்த குழந்தையெல்லாம் வந்து எனக்கு எனக்கு எனக்குன்றது. உடனே பரமேஸ்வரி பார்த்தாலாம் பார்வதி தேவி, அடடா இது என்னது, குழந்தையெல்லாம் இப்படி காணாத கண்டா மாதிரி பறக்கிறது, அவர் என்ன நினைச்சு பேர் வந்தவர் என்ன நினைச்சு பேர் ஒரு பழத்தை வச்சிருந்தேன் அப்படின்னு முதல்ல அதை வாங்கி வச்சிருந்தாரா. அம்மா அம்மா எனக்கு குடுமா, எனக்கு குடுமா, எனக்கு குடுமாங்கிறதான் கணபதி, எனக்கு குடுமாங்கிறதா முருகன் வந்து எனக்கு குடுமாங்கிறதா ரெண்டு பேரும் பறக்க அவ போட்டோம். வந்தவா முதல்ல என்ன நினைச்சுப்பா, அப்படி எல்லாம் இன்னும் பொண்ணுமே காணாத கண்டா மாதிரி பறந்தேன்னா என்ன பண்றவா, என்ன நினைச்சுப்பா எல்லாரும், அதனால வந்தவா போட்டோம் அப்புறம் அவன் சாப்பிடலான்னு. இல்ல இல்ல இப்பவே கொடுக்கணும் அப்படின்னா, சரி அப்படின்னா கொஞ்சம் இரு ஆளுக்கு பாதியை நெருங்கி தரேன். உடனே நாரதர் சொன்னேதான், இந்த பழம் இருக்கே கிடைக்கிறதுக்கு அரிய பழம், அது ரொம்ப கிடைக்கிறதுக்கு அரிய பழத்தை கொண்டு வந்திருக்கேன், ஞானம் உள்ள பழம், இந்த பழத்தை சாப்பிட்டா ஞானம் வரும். அப்படி இருக்கும்போது பாதி பழத்தை பிட்டு சாப்பிட்டாக்க பாதி ஞானம் தானே வரும், முழு ஞானம் வர வேண்டாமா, அதுக்காக முழுசா கொடுத்தாதான் நல்லதுன்னா நாரதர். நாரதர் எப்போதுமே ஒரு இடத்துல வந்தாக்க அந்த இடத்துல ஒரு தெளிவு ஏற்படும்னு அர்த்தம், ஒரு கலகம் ஒரு தெளிவு ரெண்டும் ஏற்படும். அப்ப அந்த நாரதர் அப்படி சொன்னோடனே பரமேஸ்வரி பார்த்தாலாம், பார்த்துட்டு சொன்னாலாம், சரி இந்த பழத்தை நான் எனக்கு தாங்கிறது கணேசன், இவர் எனக்கு தாங்குறார் முருகன். அவன் என்ன பண்ணுவோ உடனே என்ன பண்ணுறான், நாரதர் சொன்னாரான், சரி இந்த உலகத்தை யார் சுத்தி வராளோ பிரதர்சனம் பண்ணிட்டு வந்தா அவளுக்கு அந்த பழம், ஏன்னா ஒரு போட்டின்னு வச்சா காம்படிஷன் வச்சா ரெண்டு சாமா அந்த காம்படிஷன் யாரு வின் பண்ணாலும் அவளுக்கு தர பழம் அப்படின்னு ஒத்துண்டுருவா இல்லையா. அப்படின்னு நினைச்சுட்டு சுறுசுறுப்பு, ரொம்ப சுறுசுறுப்பு முருகன் இல்லையா, இதோ இப்ப போறேன் அப்படின்னு நான் டக்குன்னு மயில ஏறி நேரம் பறந்து போயிட்டாரு. அதுக்குள்ள இவர் மூஞ்சி உரத்தேடுறாரு, அது எந்த பொருள்களை பத்துன்னு தெரியல, அவர் என்னைக்கு தேடி என்னைக்கு மேல உட்கார்ந்து போறது. அதனால இவரால போக முடியல, அதை தேடி பார்க்கணும். அதனால என்ன நினைச்சாரா, வேற பரமேஸ்வரிட்ட போய் கேக்குறாராம், அம்மா எனக்கு ஏதோ பழம் கிடைக்கிற மாதிரி எனக்கு தோணல, எனக்கு ஆனா பழம் வேணும் போலயும் இருக்கு, ஆனா அந்த பழம் எப்படி கிடைக்கும்னு தெரியல, ஏண்டா அப்படின்னாரா. நான் இன்னைக்கு தம்பி எங்க, தம்பி காணும், அவன் அப்பயே கிளம்பி போயிட்டான், இல்ல நான் இம்மையதான் போகணும், எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னாராம். அப்படின்னு அழுதுறான். உடனே பார்வதி தேவி சொன்னாலும், நீ கவலைப்படாத, இந்த உலகத்தை முழுக்க சுத்தனும் அப்படிதானே, இந்த அண்ட சராசரங்களும் பரமேஸ்வரன்ட்ட இருக்கு, அந்த பரமேஸ்வரனை சுத்தி வந்தேன்னாலே உலகத்தை சுத்தினா மாதிரி, அதனால பரமேஸ்வரனை சுத்தின்னு வந்து அந்த பழத்தை வாங்கிக்கோன்றாராம். சரின்னு இவர் என்ன பண்ணாரா, பிள்ளையார் என்ன பண்ணாரா, பார்வதி பரமேஸ்வரால பிரதட்சிணம் பண்ணின்னு வந்து அந்த பழத்தை வாங்கினாராம். பழத்தை வாங்கியவருக்காப்பே நறுக்கி இறுக்கி ருசிச்சு சாப்பிடுறவர் கிடையாது, யானை இல்லையா, கபக்குன்னு ஒரே முழுங்கு, அவ்வளவுதான், அந்த பழம் உள்ள போயிடும், ஒரே முழுங்கு முழுங்கி முழுங்கிட்டேன், முழுங்கி போய் வாசல போய் உட்காந்துட்டேன். உட்கார்ந்த உடனே முருகன் அங்கேருந்து சுத்தி நிறுத்தி வர பாக்குறாரு, அங்கேருந்து இவர் இன்னும் கிளம்பவே இல்லை போல இருக்கு, அப்படின்னு இன்னும் கிளம்பாம இப்படி உட்காந்துட்டு இருக்காரு. அதுல அதுக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷம், பழம் கிடைக்காத விட இவர் உட்காந்துட்டே இருக்காரு, அதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ள போய் பார்வதி தேவிட்ட கேக்குறாரு, அம்மா பழம் அப்படின்னு, பழமா அப்பவே அவர் கணேஷ் வாங்கி சாப்பிட்டுட்டாரு, அவர் வாங்கி சாப்பிட்டாச்சு அப்படின்னு, நீ தான் சொன்னே உலகத்தை சுத்தி வந்தாதானே பழம்னு சொன்னியே அப்படின்னு. ஆமா, அதுக்கு மேல வந்து எப்படி சுத்தணும்னு கேட்டேன், நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன, உலகம் எங்க இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா, அவர் கேட்டார் என்ன, பரமேஸ்வரன் தான்ப்பா உலகம் அப்படின்னு சொன்னேன், சுத்தி வந்துட்டு உடனே பழத்தை கொடுத்துட்டேன், இது சரியில்லை, வீட்லயே பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க, வீட்லயே அண்ணா தம்பிக்குள்ள அவனுக்கு அவரை தான் பிடிக்கும் எனக்கு தெரியும், அதனாலதான் பக்கத்துலயே உட்காந்து வச்சுட்டு இருக்கேன், எப்போதும் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கே பக்கத்துலயே உட்காந்து ஒன்னு ஐஸ் போட்டு சாப்பிட்டு இருக்கேன், நான் கொஞ்சம் வெளியில போய் விளையாடிட்டு இருக்கேன் என்ன மறந்து போயிடுறேன், அதனால இது இந்த பார்ஷியாலிட்டி சரி கிடையாது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்னு கிளம்பி போறேன். சரி, குழந்தை தானே ஏதோ கோச்சின் இருக்கு வாசல்ல விளையாடின்னு பொண்ணு நினைச்சுட்டான். இவ்வளவு போனா ரொம்ப நேரம் ஆறுது, குழந்தைய காணும் என்னடான்னு பாக்குறாரு, எல்லா பூதகணங்களையும் அனுப்புறான் பார்வதி தேவி, அங்க இருக்கா பாருங்க, இங்க விளையாடிட்டு இருக்கா பாருங்க, அங்க விளையாடிட்டு இருக்கான்னு பாருங்கன்னா எங்கேயுமே இல்லை, எங்கேயோ ஒரு இடம் பழனின்னு ஒரு இடம், அந்த இடத்துல கொண்டு போய் நல்லா அழகழகா சுருள் சுருளா இருக்கிற தலைமுடியெல்லாம் இருக்குமா முருகனுக்கு, அப்பேற்பட்ட முருகன் அழகன்னு சொல்லி போறியோ, எல்லாத்தையும் முழுக்க எல்லாத்தையும் வழிச்சு மொட்டை அடிச்சுண்டு கையில தண்டு கொண்டு அழகா ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்காளோ இல்லையோ பார்வதி தேவி, எல்லாத்தையும் கோபம்னா தான் கோபமா உட்கார்ந்துட்டு இருக்காளான்னு நாரதர் கேட்டான். இந்த கயிட்டு எரிஞ்சுட்டான், இதெல்லாம் கயிட்டு எரிஞ்சுண்டு, ஒரே ஒரு ருத்ராட்சம் எல்லாம் அலங்காரம் பண்ணிருக்கா, எல்லாம் நெக்லஸ் எல்லாம் போட்டு விட்டுருக்கா, தோடு போட்டிருக்கா, எல்லாம் போட்டிருக்கா, எல்லாத்தையும் கயிட்டு கைலாசத்துலயே தூக்கி விட்டுருந்துச்சோ, ஒரு கோவணம் கட்டிட்டு கையில தண்டு கொண்டு அங்க அப்படி இருந்தாராம் முருகக்கடவுள். போய் பழனியில நாரதர் பார்த்துட்டு வந்து சொன்னாராம், எங்க நிக்கிறது தெரியுமா, அங்க எங்கயோ நின்று இருக்கு மலை மேல அப்படின்னா, கோச்சிண்டு நிக்கிறதோன்னு கேக்குறாராம் பார்வதி தேவி, கோச்சிண்டு நிக்கல, இப்படி ஒரு அனுகிரகம், ஒரு ஞான பழமா நின்று இருக்கார் முருகப்பெருமா, அங்க நின்றுட்டு இருக்கார் அப்படின்னு, எங்கேயும் இருக்கு இருக்கக்கூடிய சக்தி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சக்திக்கே முருகன் புலப்படலையா, அப்படின்னா முருகப்பெருமானுடைய பெருமை எப்பேற்பட்ட பெருமையா இருக்கும் இல்லையா, அப்படி தேடி நாங்க இருந்து வந்தாலாம், அங்க வந்து இப்படி ஒரு கோமணத்தோடும் தண்டு கொண்டு நின்றாயே அப்படின்னு முருகப்பெருமானை பார்த்து இப்படி காமிக்கு பாக்குறான், நீ என் கூட பேசாத, நீ டூ உங்கூட நான் பேசுறது தயாரா இல்லை என்னாரா முருகன். உடனே சொன்னாரா, தட்சிணாமூர்த்தி சுரூபமா உங்க அப்பா என் கூட பேச மாட்டேன், அங்க உட்காந்துட்டு இருக்கேன் அந்த பக்கமா திரும்பிண்டு, நீயும் பேசலைன்னா நான் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு கேட்டாலாம் பாருதி. அப்படி பழனியில நமக்காக காட்சி, ஞானத்தை ஞானமே உருவாகி ஞான, அதனாலதான் சித்தர்கள் அத்தனை பேரும் பழனியில இருக்கான், சித்தர்கள் அத்தனை பேருக்கும் ஞானத்தை கொடுக்க சித்த சுத்தி வந்தாதான் ஞானம், ஞானம் தாண்டினாதான் மோட்சம், அது கொடுக்கறதுக்காகவே பழனி மலையில முருகப்பெருமான் அங்க நின்று இருக்க. அப்படி பழனியில ஒரு காட்சி. அடுத்தது இப்படி கைலாயத்துல இருக்கும்போது இதெல்லாம் ஏன் அப்படின்னா, இப்படி ஒரு லீல விளையாட்டு, எப்படி கிருஷ்ண பரமாத்மா பிருந்தாவனத்துல விளையாடினேருன்னு நம்ம எதுன்னு சொல்றோம் இல்லையா, பிருந்தாவனத்துல கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் முடிஞ்சு கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் சொல்றோம் இல்லையா, பிருந்தாவனத்துல அப்படி இருந்த கோபிகளோட இப்படி இருந்த விஷ்ணுவோட அம்சமும் இருக்கான் முருகப்பெருமானுக்கு, ஏன்னா மாமா தானே, அதனால மாமனை கொண்டு பிறக்கிறது தானே முருகன் இல்லையா, அது மாதிரி விஷ்ணுவோட அம்சமும் இருக்க, ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த பூத கணங்கள்ல ஒட்டாத வருவார் முருகன், பார்த்தீங்கன்னா அழகா இருக்கார், அப்படி இருக்கார் இப்படி இருக்கார் இல்லையா சொல்றோம் இல்லையா, கிருஷ்ணனை ஒட்டிதான் அந்த மாதிரி இருக்கும். பார்த்தனா என்ன, இந்த கணங்களுக்கு அதிபதியா இங்க இருக்கார், பூத கணங்களுக்கு அதிபதியா கணபதி இருக்கார் இல்லையா. இது ஒட்டாத ஒரு 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 இதுவா இருக்கு, அவதாரமா இருக்கு. அப்ப அப்ப முருகன் வந்து அங்க நின்றுட்டு இருக்கார், கைலாசத்துல இருந்துருக்கார். எல்லா தேவர்களும் வந்து அவளை வந்து தரிசனம் பண்ணிட்டு எப்பொழுதும் தரிசனம் பண்ணிட்டு போறதுக்கு வருவாள். இப்படியே வரும்பொழுது ஒரு தடவை பிரம்மா வர, பிரம்மா வந்து கைலாயத்துக்கு வர்றார். கைலாயத்துக்கு வந்த உடனே ஒரு வாசல்ல விளையாடிட்டு இருக்காரு, எல்லாரும் முருகனையும் வணங்கிட்டு போவா இல்லையா. திரு அருள்னு பேர், திரு அருள்னா முதல்ல வந்து நமக்கு அந்த நம் இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த நினைப்பு முதல்ல வரக்கூடாது. ஹம்பிள்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஹம்பிள்ங்கிறதுக்கு உண்மையான வார்த்தை என்னன்னா அப்பதான் குரு உபதேசமே கிடைக்கும். பிரணிபாதேன பணி பிரச்சனை, முதல்ல நல்லா பணிவு வரணும். அதனாலதான் குரு கிட்ட சிஷ்யர்கள் போகும்போது குரு உடனே எடுத்து மந்திரத்தை உடனே சொல்லி கொடுத்து உடனே உபதேசம் பண்ணிட மாட்டேன், அவ்வளவு ஈஸி கிடையாது. என்னென்னவோ வேலை கொடுப்பேன், என்னென்னவோ வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். குரு முன்னாடி எல்லாம் அப்படிதானே, குருகுலம்னா என்ன, குருகுலத்துல உடனே ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்துருவாரா, அப்படி சொல்ல மாட்டேன். அவாத்துல இருந்து துணி துவைக்கணும், அவாத்துல பத்து தேய்க்கணும், அவாத்துல எல்லாம் இதடா இது இப்பெல்லாம் பண்ணி வைக்கிறாரே குருன்னா அப்படி அவளுக்கு குருக்கு பணிவடை செஞ்சாக்க என்னைக்கான ஒரு நாள் டக்குன்னு உபதேசம் பண்ணுவார். அந்த உபதேசம் நீங்க அத்தனை நாள் படிச்சது படிச்சுட்டே இருக்கானே ஒரு பையன், அது என்னைக்கு அத்தனை நாள் படிச்சதும் இனிமே படிக்க போறது எல்லாமே புரிஞ்சிடும். அந்த தட்சணாத்து புரிய அப்பேற்பட்ட குரு, குருனுடைய அதுவே அதுதான். அப்பேற்பட்ட குருவாய் வருவாய் அருள்வாய் குஹரேன்னு பாடியிருக்காரோ இல்லையோ, அந்த மாதிரிதான் அப்பேற்பட்ட குருநாதர் தான் இங்க சின்ன குழந்தையா நமக்கு சின்ன குழந்தையா தெரிஞ்சுன்னு விளையாடிட்டு இருக்கேன். இதுவும் லீலை தான், பிரம்மா வந்து சொல்றதுங்கிறதும் ஒரு லீலை தான். அந்த பிரம்மா வந்து அங்கேருந்து வர்ற கைலாயத்துக்கு வர்ற, வந்த உடனே அங்க முருகன் விளையாடிட்டு இருக்கேன். அங்கேருந்து முருகன் வந்து யார் நீ நெல் நீ அப்படின்ற, யார் நீ அப்படின்னு கேட்குற, நான் தான் பிரம்மா அப்படின்னு. நீ தான் பிரம்மானா அது போருமா, நான் தான் பிரம்மா அப்படின்னா என்ன, படைப்பு தொழிலை செய்யறவர் நான் தான். ஓ எல்லாத்தையும் நீ தான் படைக்கிறையாளா, எல்லாத்தையும் நான் தான் சிருஷ்டி பண்றேன், சிருஷ்டிகர்த்தா எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றது நான் தான். ஓஹோ அப்படியா, அப்ப இங்க எங்க வந்து அப்படின்னா இங்க வந்து பரமேஸ்வரனை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஓ நானும் ஒரு நான் கடவுள் அப்படிங்கிறனா, அப்ப இன்னொரு ஒரு கடவுளை பாக்குறதுக்கு இந்த கடவுள் வந்திருக்கேன் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். சரி உன்ன சொல்லணும் டக்குனு, வினயம் வினயேனன்னு பார்த்தோமே, அந்த வினயேன பிரார்த்தையன் ஏ அப்படின்னு பாடுறாரு. அதனால வினயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, திரு அருளை கொண்டு எல்லாம் பகவானுடைய அருள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மையா உனக்கேலயே இருக்கணும், உள்ள இருந்து சொல்லணும், சும்மா வெளியில வாய்க்கு சொல்லக்கூடாது. அது வேதத்தை கொண்டு சிருஷ்டி பண்றேன் அப்படின்னா, வேதத்தை கொண்டுதான் சிருஷ்டி பண்றேன், பிரம்மாவை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது, ஏன்னா வேதமே உருவானவர் தான் பிரம்மா, வேத நாயகன் தான் சொல்றோம் பிரம்மாவை, அப்பேற்பட்டவர் தான் பிரம்மா. அதனால இது ஒரு லீலை இதெல்லாம் அப்படின்னா உடனே வேதத்தை கொண்டு ஓ சிருஷ்டி பண்றேளா அப்படின்னா, வேதத்தை வேதத்தினுடைய மூலம் என்ன அப்படின்னா, ஒரு ஆரம்பிச்சார் பிரணவத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன், வேதத்தை சொல்லு அப்படின்னா பிரணவத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன், நிறுத்து. பிரணவத்தினுடைய பொருள் என்ன, ஒருத்தன் புள்ளையாசுவி போடுறான்னா உடனே புள்ளையாசுவி ஏன் போடுறான் அப்படிங்கிற, புள்ளையாசுவிக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கு ஏன் போடுறாங்கிறது அதுவே தெரியாது, எதையோ ஒரு சொல்லி இப்படி போடுறோம்னு நினைச்சுட்டு இருக்கான், அப்படி கிடையாது அது. அது மாதிரி இங்க பிரணவத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் திரு திரு முடிச்சார் முதல்ல பிள்ளையார் செஞ்சானே அதை நான் டெலிட் பண்ணிட்டேன், எப்போதுமே அதை கண்டுக்கிறது கிடையாது, கீழே இருக்கிற சப்ஸ்டன்ஸ் தானே முக்கியம்னு அதை தான் படிச்சுட்டு இருந்திருந்தேன். பிரணவத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது எனக்கு, பிரணவத்துக்கே அர்த்தம் தெரியலையான்னு முதல்ல இங்க வரோம்னு சொன்னாராம், போய் ஒரு குகையை திறந்தாராம், அங்க உட்காந்து போமோன்னு சொன்னாராம், உட்காந்துட்டு இருந்தாராம், மூடிட்டு வந்துட்டாராம், குகையை மூடிட்டு வந்துட்டாரு. வந்தாக்க சிருஷ்டி நின்று போச்சு, கந்த புராணத்துல அப்படிதான் சிருஷ்டி நின்று போச்சு. என்னன்னா சிருஷ்டி இல்லைன்னா என்ன ஆகுது, அப்படியே இதுவா இருக்கு, எப்போதும் இதுவா ஒழுங்கா பண்ண முடியல. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூணும் நிக்கணும், அதான் தர்மம் இல்லையா, எல்லாம் அப்படி அப்படி இப்படி இப்படி நடந்துன்னு வரணும். விஷ்ணு பார்த்தாராம், அவருக்கு யார போய் காப்பாத்துவார் என்னதை பண்ணுவாருன்னு அவருக்கு புரியல. அவர் வந்த உடனே சிருஷ்டியை தானே கையில எடுத்துக்கிறார் முருகன், தானே தானே சிருஷ்டிகர்த்தாவாரு, தானே சிருஷ்டி பண்ணும் பொழுது விஷ்ணுவால அதுக்கு ஈக்குவலண்டா அதுக்கு இடம் ஈடு கொடுக்க முடியலையா, அப்ப அவரை காக்கும் தொழிலையும் தானே எடுத்துக்கிறேன், சம்ஹாரத்தையும் தானே எடுத்துன்னு. அப்ப முருகன் எப்பேற்பட்ட தெய்வம்னு இங்க இன்னொன்னு என்ன சொல்றான்னா, உடனே பரமேஸ்வரன் வந்துடுறேன், பரமேஸ்வரன் வந்து எங்கேயோ நம்மளை பார்க்கறதுக்கு யாரோ வந்தா மாதிரி இருக்கே, யார் அது அப்படின்னா பிரம்மா வந்தன. இங்க வந்தேன்னா எங்க போயிட்டாருன்னா, அதுவும் அங்க உட்காந்து வச்சிருக்கேன், ஜெயில போட்டு வச்சிருக்கேன் அவர் அப்படின்னு. எதுக்காக அவரை உட்காந்து வச்சிருக்கேன் அந்த இடத்துல அப்படின்னு கேட்டா, சின்ன குழந்தைன்னா குழந்தையார் லட்சணமா இருக்கணும், குழந்தைகளோட விளையாடும். யாராவது ஒரு பெரிய மாமா வந்திருக்கேன்னா அவங்களுக்கு அது தெரியுமா, அது தெரியுமா, அது சொல்லி காப்பீங்க பாப்போம் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா. குழந்தையா இருந்தா குழந்தையா லட்சணமா இருக்கும், குழந்தைகள் குழந்தைகள் அளவுதான் பேசணும், பெரியவா லெவல்ல பேசக்கூடாது இல்லையா. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கலாமா அப்படின்னா, ஒன் லெவல்ல இருக்கணும், உனக்கு ரொம்ப தெரியுமா அதெல்லாம் அப்படின்னு. என்னப்பா அப்படி கேட்டுட்டே எனக்கு தெரியாதா, எங்க சொல்லு, கேட்கும்படி கேட்கிறவா எப்படி கேட்கணுமோ, சொல்றவா எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னா கேட்க சொல்றேன் அப்படின்னா. அப்போ கந்த புராணத்துல வந்து கை கட்டி இப்படி வாய் மூடின்னு கேட்டார் சிவபெருமான்னு சொல்லல. அது செவி பக்கத்துல சின்ன குழந்தையா இருக்கோயோ, குழந்தை முருகன் சின்னவன் பரமேஸ்வரன் ஹைட்டா இருக்க இல்லையா, எப்படி எப்படி காதுல வந்து சொல்ல முடியும் இல்லையா. அதனால திருப்புகழ்ல அப்படிதான் பாடியிருக்கு, செவி பக்கத்துல இங்க தோல் அப்படி உட்காந்து வச்சுட்டாராம், அப்படி உட்கார்ந்தா அந்த பிரணவ ஸ்வரூபம் எப்படி இருக்கும், ஆ ஊ மாங்கிறதுல இருந்து வந்ததுல இருந்து, அதுல இருந்து எப்படி வேதாதிகள் வந்தது, எப்படி காயத்ரி வந்தது, அதுக்கு மேல வேதம் எப்படி வந்தது, எல்லாம் அந்த பிரணவத்தை அப்படி உபதேசம் பண்ணேன். உபதேசம்னா கிட்டக்க இருந்து சொல்ற, அப்படியே சொன்னோம் இல்லையா, அது மாதிரி கிட்டக்க இருந்து பரமேஸ்வரன். இதெல்லாம் வந்து முருகனுடைய லீலை, இப்படி முருகனுடைய அவதாரம். இன்னைக்கு முருகனுடைய அவதாரத்தை நம்ம பார்ப்போம், பார்த்தோம். இதோட நம்ம இன்னைக்கு முருகனுடைய அவதாரத்தோட நிறுத்திப்போம். அடுத்த வாரத்துல இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், அடுத்த அனுஷ நட்சத்திரம் போது கண்டினியூ பண்ணுவோம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம. வெற்றிவேல் முருகனுக்கு அரவரும். No, no.